அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மிகுந்த கிருபையின்படியாக இந்த ஒரு காலையிலிருந்து மாலை வரைக்கும் 4 சத்திய உரைகள் கேட்பதற்கு தேவன் கிருபை செய்தார். இதைத் தொடர்ந்து இந்த ஒரு அருமையான வேளையிலே நாம் குழு ஆய்வு பேனல் டிஸ்கஷன் இந்த ஒரு குழு ஆய்விற்குள்ளாக கடந்து செல்வதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஒரு குழு ஆய்விற்கான தலைப்பு அன்பு, அகாபே அன்பு. தேவனுடைய மிகுந்த கிருபையின்படியாக சகோதரர்கள் அகாபே அன்பு என்ற தலைப்பின்குள்ளாக தேவனுடைய உன்னதமான வார்த்தையை கொடுக்க இருக்கிறார்கள். நம் மத்தியிலே இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் சகோதரர் கோயம்புத்தூர் ஜோஷுவா, பெங்களூர் சகோதரர் குரிஷ்ணு, சந்திரசேகர் சகோதரர் சந்திரசேகர் சேலம், ஜான் சுந்தர் திண்டுக்கல், 4 சகோதரர்களையும் தேவனுடைய உன்னதமான வார்த்தைகளை கொடுக்கும்படியாக மேடைக்கு அன்போடு கூட அழைக்கிறோம்.
கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவினுடைய நாமத்திலும் நம்முடைய அன்பின் கர்த்தருடைய நாமத்திலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. இந்த நாளில் கூட தேவனுடைய பெரிதான கிருபையினால இந்த ஒரு 16வது ஆவிக்குரிய நமது மாநாட்டில் ஒரு பேனல் டிஸ்கஷன், அதாவது அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது, லவ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த லா என்கிற தலைப்பில் அப்போஸ்தலர் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 13:10 வசனத்தினுடைய அடிப்படையில் இந்த ஒரு பேனல் டிஸ்கஷன் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் இந்த பேனல் டிஸ்கஷன் சம்பந்தமாக உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை நான் தெரிவித்து, மற்றும் இந்த நாளிலும் இந்த ஒரு குழு ஆய்வில் நம்மளுடைய 3 சகோதரர்கள் இங்கே இருக்கிறாங்க பேனலிஸ்ட், அதாவது பிரதர் குரிஷ்ணோ, அதே போல சேலம் சகோதரர் பிரதர் சந்திரசேகர், மற்றும் திண்டுக்கல் சகோதரர் பிரதர் ஜான் சுந்தர் இங்கே இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த ஒரு சப்ஜெக்டு இதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு இந்த குழு ஆய்வு நம்ம செய்யறதுக்கு விரும்பிட்டோம். பிரதர் கிருஷ்ணோ அண்ட் பிரதர் ஜான், அதே போல பிரதர் சந்திரசேகர், உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த குழு ஆய்வினுடைய இந்த தலைப்பு நம்ம இங்கே பார்த்தபடி அன்பு நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறலாக இருக்குது என்று நம்ம தலைப்பு கொடுத்துருக்கிறோம். அந்த வகையில் பொதுவாக இந்த ஒரு தலைப்பு சகோதர சகோதரிகளே, அதில் நம்ம இந்த ஒரு பேனல் டிஸ்கஷனில் இந்த ஒரு விஷயம் பற்றி நாங்கள் முழு அளவில் நாங்கள் இங்கே 3 பேரும் மற்றும் மொத்தமாக 4 பேர் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அந்த வகையில் சில ஒரு ஓப்பனிங் கமெண்ட்ஸ் உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, பொதுவாக நம்மளுடைய வேதம் பைபிள், அதில் ரொம்ப பிரதானமாக பேசப்பட்டுக்கிற ஒரு குணம், அதாவது அன்பு என்று நம்ம பார்க்கும் இல்லைங்களா. அதில் நிறைய இடங்களில் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய மகிமையான குணங்களில் அதில் அன்பும் ஒன்று என்று நம்ம பார்க்கிறோம். பொதுவாக இந்த விண்ணுலகில் மற்றும் சர்வ லோகத்தில் இன்க்ளூடிங் பூமியில் எல்லாம் சேர்த்து இந்த அன்பு தான் அது எங்கும் பரவி இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா யூனிவர்ஸினுடைய அடிப்படை சட்டமே அன்பு என்றுதான் நம்ம படிக்கிறோம். பொதுவாக இந்த ஒரு பேனல் டிஸ்கஷன் பத்தி இதுக்கு தலைப்பு நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதுல இது ஒரு டிஸ்கஷன் ரொம்ப சென்சிட்டிவ். நான் கூட இந்த ஒரு குழு ஆய்வில் நான் மாடரேட்டர் இருக்கும்போது இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கடினமான சப்ஜெக்ட் தான், ஆனால் எளிமையான விஷயங்களை கொண்டது, ஆனால் ரொம்ப கடினமான ஒரு டாபிக்காக கண்டிப்பாக இருக்கும். சில நேரத்தில் இந்த ஒரு தலைப்பு பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இது தெரிஞ்ச சில சகோதரர்கள் நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, பேசாமல் தலைப்பை மாற்றிடலாமா, என்ன இது ரொம்ப கடினமான டாபிக்காக இருக்கு, ஸோ அதனால இது ஒரு சஜஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கூட பேசியிருக்கிறாங்க. ஆனாலும் கூட இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக்காக இருக்கிறதுனால தான் நம்ம இது இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். குறிப்பாக இந்த ஒரு அன்பு என்கிற இந்த ஒரு குணம், இது நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறதுல எந்த விதமான சந்தேகம் சிறிதளவு கூட கிடையாது என்று நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் இது தேவனுடைய ஜனங்களுக்கு இது பற்றிய சத்தியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுவாக என்னை பொறுத்தளவு அது மாத்திரமில்லை, இருக்கிற இதை பற்றி பேசுகிற மற்றும் எழுதுகிற எல்லாருடைய இதில் பார்க்கும்போதுங்க அன்பு பற்றி விளக்க முடியல, யாருனாலையும் வந்து அன்பை விளக்க முடியல. ஒருவேளை அன்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் சொல்ல முடியாது. அதே போல உலகத்தில் இன்னும் ரெண்டு விஷயங்கள் இருக்கு, லைட் ஒளி, அதே போல ஜீவன் உயிர்னு என்ன என்று கேட்டாக்கா அது கூட நம்மளால விளக்க முடியாது. ஆனால் இந்த அன்பு என்ற அந்த ஒரு குணம் மனுஷங்கள் மத்தியில் மட்டும் இல்லை, மிருகங்கள் மற்றும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகள் மத்தியில் எல்லா பக்கமும் எல்லா இடத்திலும் இந்த அன்பு இருக்கிறத நம்ம அறிகிறோம். அப்போ அன்பு எப்படி நம்ம அதை விளக்குறது என்றால், அன்பை வந்து வெளிப்படுத்த முடியுமே தவிர மற்றபடி இதை நம்ம வார்த்தையால வாயால நம்ம சொல்லவே முடியாது. அந்த வகையில் இந்த ஒரு அன்பு வேதத்தில் ரொம்ப ஒரு மகிமையான குணமாக நம்ம பார்க்குறோம். அதில் நம்மளுடைய கடவுள் பற்றி என்ன போட்டுக்குதுன்னா, நம்மளுக்கு தெரிந்தபடி காட் இஸ் லவ், கடவுளின் அன்பையும் நம்ம பிரிக்கவே முடியாது. அதில் கூட இன்னும் நம்ம பார்த்தோன்னா கடவுள் பற்றி எப்படி நம்ம முழு அளவில் கண்டுபிடிக்க முடியாதோ தெரிஞ்சுக்க முடியாதோ அதே போல அந்த அன்பும் ஒரு துவக்கமே இல்லை, அன்புக்கு துவக்கமே இல்லை. அப்படி இருக்கும்போது அதையும் முழு அளவில் கண்டுபிடிக்க முடியாது. நான் இந்த ஒரு குழு ஆய்வின் ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன், என்னன்னா தேவன் கூட அப்படித்தான் இந்த அன்பை பற்றி அவர் வாயளவில் விளக்கிறதுக்கு முற்படாமல் அவர் செயலளவிலேயே செஞ்சிட்டார். அது நம்மளுக்கு தெரிந்தபடி தன்னுடைய ஒரே பேரான குமாரனே இந்த உலகத்தில். அதனால ஏதாவது அன்பை நம்ம வெளிப்படுத்தணும்னு விரும்பிட்டோம்னா ஏதாவது ஒரு பொருள் கொடுக்கணும், நம்ம ஏதாவது ஒரு பொருள் கொடுத்து தான் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். மற்றபடி வாயளவில் நம்ம சொல்றதுனால அந்த அன்பு பாஸ் ஆகாது, யாருக்கும் போய் அது சரி. அதனால தான் நம்ம யார் ஒருத்தருக்கு வாழ்த்துக்கள் சொல்லும் போது, ஒருவேளை அது பர்த்டே பார்ட்டியா இருக்கலாம் அல்லது ஒரு ஆனிவர்சரியா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு கிஃப்ட் நம்ம கொடுக்குறோம். அது என்னன்னா கிஃப்ட் 5 ரூபாய் கூட இருக்கலாம் அல்லது 10 ரூபாய் கூட இருக்கலாம், விலை குறைவாக இருக்கலாம், ஆனால் அது எதை வெளிப்படுத்துதுன்னா அன்பை தான் வெளிப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஓப்பனிங் கமெண்ட்ஸ் நான் கொடுக்க விரும்பிட்டேன். இப்போ இந்த தலைப்பு பற்றி நீங்க கூட டிஸ்கஸ் பண்றதுக்கு வந்திருக்கும் போது, இந்த தலைப்பு ரெடி பண்ண சொல்லும் போது உங்களுடைய மனசுல என்ன தோணுச்சு, இது சம்பந்தமான உங்களுடைய ஓப்பனிங் கமெண்ட்ஸ் என்ன என்பது. முதலாவது இந்த ஒரு இப்போ பேனலிஸ்டினுடைய ஒரு டைமிங் இருக்கிறதுனால சகோதரர் சந்துரு நீங்க சொல்லலாமே.
சபையார் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துன்னு தெரிவித்துக் கொள்கிறீங்களா? அதே போல பேனலில் இருக்கக்கூடிய 3 சகோதரர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு டாபிக் வந்து ரொம்ப பெரிய ஒரு டாபிக், கண்டிப்பாக இந்த ஒரு பாடம் இந்த ஒரு பேனலிஸ்ட் ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தேவன் வந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அதே உண்மையில ஒரு நல்ல பெரிய வாய்ப்பு தான். ஏன்னா நம்ம என்னோட பர்சனல் வாழ்க்கையில நான் கொஞ்சம் நிறைய ஸ்டடிஸ், மற்ற அதாவது தீர்க்க தரிசனங்கள், உவமைகள், இன்னும் கேரக்டர் டெவலப் இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கிறேன். ஆனா பட் அன்பு பத்தி ஆழமாக வந்து நான் இன்னும் பார்த்ததில்ல. இதுதான் உண்மை.
அன்பு
பத்தி உட்கார்ந்து படிக்கும் பொழுதுதான் எவ்வளவு பெரிய கடல்ங்கிறது அப்பதான் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சு எனக்கு. அதனால நான் தனிப்பட்ட முறையில நான் கடவுளுக்கு என்ன நன்றி சொல்றேன்னா, இந்த பேனல் வாய்ப்பு கிடைச்சதுனால என்ன நன்றி சொல்றேன்னா, இந்த ஒரு பேனல் மூலமா அது ரெடி பண்றதுனால அன்பு பத்தின ஒரு அநேக விஷயங்களை நான் என்னுடைய அறிவுக்கு நான் புரிந்து கொண்டேன். இது எவ்வளவு முக்கியம், இது எவ்வளவு ஆழம், இது எவ்வளவு நமக்கு தேவையா இருக்குங்கிறது வந்து நான் பர்சனலா உணர்ந்துகிட்டேன். கண்டிப்பா வந்து தேவனுக்கு நன்றி சொல்றேன். இது நல்ல ஒரு அருமையான ஒரு டாபிக்கா இருக்கு. கண்டிப்பா தேவன் நம்மளை நடத்துவார்.
இல்ல, இந்த அன்பு பத்தி ரெடி பண்ண சொல்லும் போது உங்களுக்கு பயமெல்லாம் ஒண்ணும் வரலையா?
பயம் இல்ல, நான் அப்படி ஃபீல் பண்ணலீங்க.
வெரி குட், ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக சகோதரர் ஜான், நீங்க உங்களுடைய உங்களுக்கு தோணுன இன்ஸ்பிரேஷன் என்ன? இந்த ஒரு லவ் பத்தி நம்ம சப்ஜெக்ட் பேச வேண்டியது இருக்கு, ஒரு பேனல் டிஸ்கஷன் ஒரு பெரிய அளவில் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப இது நம்ம உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கும் போது உங்களுடைய உள்ளத்துல என்ன தோணிருக்கும்?
முதலாவது சகோதர சகோதரிகளுக்கும், சகோதரர்கள் மூன்று பேருக்கும் கருத்தருக்குள்ளான என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு கிருபைக்காக தேவ சமூகத்தில் முதலாவது நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த தலைப்பையும் இதனுடைய கேள்விகளையும் என்னுடைய கையில கொடுத்தப்போ, சகோதரர்கள் நீங்க கொடுத்த போது, அதாவது இந்த பேனல் டிஸ்கஷன்ல மொத்தம் அப்போ மூணு டாபிக்ஸை ஒரே நேரம் பாக்குறதா ஃபீல் பண்ணேன். ஒன்று வந்து நியாயப்பிரமாணம், இன்னொன்று வந்து அகாப்பிய லவ் தெய்வீக அன்பு, இன்னொன்று அந்த அன்புல பொது சிருஷ்டிகளுடைய வளர்ச்சி. ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒவ்வொன்றுமே ஆக்சுவலாக ஒவ்வொரு பேனல் டிஸ்கஷனாக பார்க்க வேண்டிய தலைப்புகள், ஆனால் ஒரு பெரிய விஷயத்த நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். அந்த ஒரு உணர்வு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு தலைப்பை பற்றி பேசுறதுக்கு என்னுடைய வயதும் என்னுடைய அனுபவங்களுக்கும் மீறின தலைப்பு. என்னை விட அதிகமான அனுபவம் வாங்கின சகோதரர்கள் என் முன்பாக பல பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க முன்னாடி இதை பத்தி பேசுறது அப்படின்றப்ப எனக்கு மிகப்பெரிய தயக்கம் இருக்கு.
இல்ல இல்ல, நீங்க நிறைய இடங்கள்ல சப்ஜெக்ட் எல்லாம் பேசி ரொம்ப அனுபவம் மிக்கவராக இருக்கீங்க. அனுபவம் இல்லைன்னு சொல்ல முடியாது.
அதனால அதுக்காக மீண்டுமாக கூட தேவ சமூகத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் இந்த டாபிக் கேள்விப்படும் போது நம்முடைய உணர்வுகள்.
குட் குட், நல்லது, ரொம்ப நல்லது. நீங்க இந்த ஒரு விஷயங்களை ரொம்ப பெரிய அளவில் திங்க் பண்ணிருக்கீங்க. சோ இட்ஸ் குட். அடுத்தது பிரதர் குருசனோ, நீங்க
முதலாவது நம்மளுடைய பிதாவாகிய தேவனுக்கு மிகவும் அன்பு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி வாய்ப்பு மறுபடியும் இப்படி பேனல் டிஸ்கஷன்ல தேவன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். கமிட்டிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா சகோதரர்கள் இங்கே கமிட்டி இந்த பேனல் மேல சகோதரர்களுக்கு அன்பு தெரிவிக்கிறோம். கூட வாய்ப்பு இந்த சமயத்தில் நீங்க அனுமதி கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். சில மற்ற சபைகளுடைய அன்பு தெரிவிக்கிறதுக்கு எனக்கு மும்பை சபை, பஞ்சாப் சபை ரொம்ப விரும்பிட்டாங்க அன்பு தெரிவிக்கிறதுக்கு. தெரிவிக்கலாமா? ஸோ கண்டிப்பாக நம்ம மும்பை சபை மற்றும் பஞ்சாப் சபையுடைய அன்பு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். சிங்கப்பூர் சபை, சகோதரர் ராஜ், சகோதரி சோஃபியா, சகோதரர் ஸ்டீஃபன் உடைய அன்பு வாழ்த்துக்கள் அனைவருக்கு தெரிவிக்கிறோம். அநேக மற்ற இடங்களில் இருக்கிற சபைகள், யார் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆப்பிரிக்கா, மயான்மாரில் இருக்கிற பிரதர் நாங் நாங் சோ, ஸோ இது நீங்கள் ஞாபகம் வைங்க. கண்டிப்பாக நீங்கள் ஞாபகத்தில் இருக்குது, நீங்கள் ஞாபகம் வச்சிடலாம். ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் போது என்னுடைய ஓப்பனிங் கமெண்ட்ஸ் என்னன்னா, இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு சகோதரி, அன்பான சகோதரி கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, ஓ பிரதர் இதுதான் தலைப்பா, ரொம்ப அருமையான தலைப்பு பிரதர், எனக்கா இது என்னுடைய ஃபேவரட் வசனம். ஏன் சிஸ்டர் நான் கேட்டேன் என்றால், பிரதர் நம்மளுக்கு ஊழியம் அநேக வாய்ப்புகள் கிடைக்கிறதுல, ஆனா இந்த வசனம் சொல்லுது அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவு. ஸோ நம்ம நிறைய நம்மளுடைய அன்பு காமிக்கும் போது அதே வந்து போதும் வசனத்திலேருந்து தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு ஆறுதல், ஒரு உற்சாகம், ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது சொல்லிட்டாங்க. ஸோ நான் நினச்சேன், சரி இந்த சப்ஜெக்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, அநேக சகோதரிகளுக்கு கூட ஒரு ரொம்ப பிரயோஜனமான சப்ஜெக்ட் இருக்கும். இந்த சப்ஜெக்ட் பற்றி சிந்திக்கும் போது எனக்கு பர்சனலாக இது ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. பிரதர் சொன்னார் இது வந்து ஒரு ஏழ்மையான பாயிண்ட்,
எளிமையான
ஆனா ரொம்ப கடினமான ஒரு அரைச்சி போயிச்சு இது ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது. கண்டிப்பா நான் நினைக்கிறேன் இது ஒரு இவ்வளவு பெரிய கடல்ல சில துளி சில டிராப்ஸ் நம்ம காமிக்கலாம்
கண்டிப்பா, ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம்.
ஆமா,
அந்த வகையில் இந்த டாபிக்கு உங்களுடைய ஓபனிங் கமெண்ட்ஸ் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பொதுவாக இந்த லவ் பத்தி நம்ம பிரதர் ரசல் அவர்கள் வந்து மோர் தென் 4000 டைம்ஸ் அவர் எழுதுகிறார் அவருடைய. ஏன்னா இந்த ஒரு வாய்ப்பு கூட இந்த ஒரு அன்பினுடைய முழு பரிமாணமும் என்ன என்பதை பத்தி இந்த ஒரு பேனல் வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கக்கூடிய எல்லா ரீபின்ஸினுடைய ஆர்டிகல்ஸ் அதே போல பைபிள் இருந்து வசனங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது எந்தெந்த வகையில் இதனுடைய அன்பு இருக்குது என்பதை நம்ம படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாச்சு. பொதுவாக எனக்கு கூட ஒரு நல்ல வாய்ப்பாக தான்
இருந்துச்சு.
ஸோ இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பாயிண்ட்ஸ் நிறைய இருந்திருக்கு, இது வரைக்கும் தெரியல, பட் தெரிந்து கொள்ள வேண்டிய வாய்ப்புகள் நிறைய கிடைச்சு. அந்த வகையில் நம்முடைய பிதாவாகிய தேவன் அவங்க அன்பின் உருவாக இருக்கிறார். ஏன்னா அவருடைய நான்கு மகிமையான குணங்கள் இருக்கும்போது அதில் அன்பு இருக்கிறதுலேயே ரொம்ப பெருசு என்று நம்ம பார்க்கலாம். குறிப்பாக அதனுடைய அந்த அன்பினுடைய விஷயம்தான் பரலோகத்தை பொறுத்தளவு எங்கும் வியாபித்திருக்கிற குணம். ஆனால் இந்த விழுந்து போன மனு குலத்தின் மத்தியில் அன்புக்கு நிகராக இன்னொரு குணம் இருக்குது, நிகரானா ஆப்போசிட்டா, அது என்னன்னா சுயநலம். இல்லைங்களா, சுயநலம் தான் இந்த அன்பை செலுத்த முடியாமல் நம்ம எல்லாத்தையும் தடுக்குது. அது ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு பின்பு நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்ம பார்க்கிறோம். சரி, அப்படி இருக்கும்போது நம்ம சில க்வெஸ்சன்ஸ் வச்சிருக்கிறோம், ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் இருக்கு, அதில் இருக்கக்கூடிய சில சப் க்வெஸ்சன்ஸ் இருக்கு, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது நம்மளுக்கு மாத்திரமே இல்லை இருக்கக்கூடிய சபையார் அனைவருக்கும் அது கண்டிப்பாக ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். கண்டிப்பாக தேவன் இதை ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவார். அந்த வகையில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் போலங்களா, இல்லை வேற ஏதாவது கமெண்ட்ஸ் தேவையா? பிரதர்,
வேற கமெண்ட்ஸ் நீங்க இப்ப தான் சொன்னீங்க பிரதர் ரசலுடைய ரைட்டிங்ஸ்ல அந்த 4868 டைம்ஸ் அன்பு வருது, டிவைன் அன்பு 141 வயசே வருது. ஸோ கண்டிப்பா இது ஒரு பெரிய மேட்டர்.
பிரதர் சொல்றாங்க 4800 டைம்ஸ் 1868 பொதுவா புது சிருஷ்டிகளா இருக்கிற நம்மளுக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு.
அது மட்டும் இல்ல, தவறமா புரிஞ்சுக்கிறது கூட இருக்கிறது இந்த அன்பு மேட்டர்ல.
கரெக்ட், அது நம்ம நான் சொல்றது என்னன்னா நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, உவமைகள் இருக்கு, இன்னும் ஏராளமான சப்ஜெக்ட் அவர் எழுதிக்கிறார். ஆனா அதே வேளையில இதுவும் அவர் எழுதிக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இதனுடைய பாயிண்ட்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எதை சொல்றீங்களா?
கண்டிப்பா, ஏன்னா நீங்க அந்த ரசல் பிரதர் அவர் வந்து அவ்வளவு 4800 சம்திங் எழுதியிருக்கிறாரு. கண்டிப்பா வந்து அந்த அளவு அது கேட்கும் போதுதான் நல்லா தெரியுது நமக்கு. அதே மாதிரி நான் இண்டிவிஜுவலா படிக்கும் போது நிறைய விஷயம் உணர்ந்தேன். ஏன்னா எந்த ஒரு கன்வென்ஷன் வந்தாலும் ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணாக்கா வந்து நம்ம ஒரு ஒரு 8 பேஜ் 10 பேஜ் முடிச்சுட்டு ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சு நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம். ஆனா பட் இந்த அன்பு பத்தி ரெடி பண்ணும் போது அது போயிட்டே இருக்குது, போயிட்டே இருக்கு. எவ்வளவு விஷயங்கள் ஒன்னும் உள்ள ஆழமா ஆழமா போனா சகோதர ரசல் அவர்கள் அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்கிறார். அது நல்லா தேவாவியில வந்து உணர்த்தப்பட்டு அந்த விஷயங்களை வந்து எழுதியிருக்கிறாருன்னா மேலுமே அதனுடைய வெயிட் என்னங்கிறது வந்து அது பர்சனலா நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சு. கண்டிப்பா இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் நிச்சயமா. கண்டிப்பா அது எல்லாருக்குமே வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு தேவ ஆசீர்வாதத்தை கொண்டு வர நான் நம்புறேன்.
இல்ல, நான் இன்னொரு விஷயம் கூட சொல்ல விரும்புறேன். என்னன்னா வேற எந்த தலைப்புகளின் கீழே பேசினா கூட கேட்கறவங்களுக்கு பேசுறவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஆனால் கேரக்டர் சம்பந்தமாக பேசும்போது முதல்ல பேசுறவங்க இதுக்கு தகுதியாங்கிற அளவுக்கு கேள்விகள் இருக்கும். இதெல்லாம் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்களே இவங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு கூட யோசனைகள் வரும். ஏன்னா நம்ம மனசாட்சிக்கு அது இருக்குது. சகோதரர் சொன்ன பண்ணமாக அதை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் தகுதிகள் நம்ம கிட்ட இப்போ கம்மியாக தான் இருக்கு. ஆனாலும் வேற வழி இல்லை, தேவன் எதிர்பார்க்கிற நிலை நம்ம போய் தொட முடியலன்னா கூட அட்லீஸ்ட் நம்மனால எவ்வளவு சிறப்பாக பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணலாமே. அதனாலதான் இது ஒரு பெரிய கடல் மட்டுமில்ல, நம்மளுக்கும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்மளுக்கும் தகுதி இல்லாத யதார்த்தமான உண்மை, நம்ம அதை பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது.
ஒரு குழந்தைன்னு சொல்லலாம், ஒரு குழந்தை ஒரு ப்ரொஃபசர் அவ்வளவுக்கு இருக்கக்கூடிய
இருந்தாலும் கொஞ்சம் தைரியமா பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா இது இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்மளுடைய புது சிருஷ்டிகளாகிய நம்மளுக்கு கண்டிப்பாக இது நம்ம சாகிறதுக்குள்ள பெற வேண்டிய ஒரு குணமா இருக்குது. அதனால இதை பத்தின ஒரு எவ்வளோ தெரிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு மாத்திரம் நம்ம ட்ரை பண்ணலாம். பிரதர் என்ன சொல்றேன்,
இந்த சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளவு குறைவா இருக்குது இந்த அறிவுல நம்ம கண்டுபிடிச்சோம். அது ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமா
இருந்துச்சு. படிக்கும் போதே நம்மளுக்கு வெக்கமா இருக்கு.
ஏன்னா
நம்மளுடைய நிலைமை என்ன, நம்ம எந்த லெவல் எல்லாம் இருக்கு, கண்டிப்பா ரொம்ப பயமா இருக்கு. இருந்தாலும் கூட இது இந்த கடைசி காலத்துல வாழ்கிற நம்மளுக்கு ரொம்ப ஒரு பேர் உதவியாக இருக்கும் என்கிற அந்த ஒரு நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்புல தான் இந்த ஒரு டாபிக் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிறோம். கண்டிப்பா தேவன் நம்மளுக்கு நம்மளுடைய எல்லா பலவீனங்கள் குறைகள் இவைகள் எல்லாம் கூட தேவன் தெரியும். கண்டிப்பா அதை அவர் சரி பண்ணுவாரு. மட்டுமல்ல இது ஒரு தெய்வீக குணமா இருக்கிறதுனால இதை பத்தி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் ஆராய்கிறவர் தேவனா இருக்கிறதுனால அவருடைய குணம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஒரு பலவீனமான நிலைமையில் இருந்து கொண்டு அந்த வகையில தேவன் கிருபை பண்ணி நம்மளுக்கு இதை ஆசீர்வதிப்பார். நம்ம சில க்வெஸ்சன்ஸ் இருக்க பிரதர், அது இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்களா? பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்றீங்களா? க்வெஸ்சன்ஸ் போலாம். ஓகே, தேங்க்யூ. இப்ப நம்ம அடுத்தபடியாக சில க்வெஸ்சன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். இந்த அன்பு பத்தி நம்ம படிக்கணும், தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முதலாவது பைபிள்ல தேவனுடைய சில அவருடைய சொந்தமான ஜனம் இருந்தாங்க, அவருக்கு ரொம்ப பாசமான ஜனங்கள் மற்றும் அவர் தெரிந்து கொண்ட அவருடைய சொந்த ஜனங்கள் இல்லைங்களா, இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்களை தான் தேவன் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக அவர்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டது மட்டுமில்ல, அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கொடுத்து பல வகையான அனுபவங்கள் கொடுத்தார். அது மாத்திரமில்ல, ஒரு ஹோல் டெஸ்டமெண்ட் முழுவதுமே அவங்கள பத்தி தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, புதிய ஏற்பாட்டில் கூட ஒரு கால் பாகம் அவங்க தான் இருக்கிறாங்க அதுல சந்தேகம். அப்படி இருக்கும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் சம்பந்தமாக தேவன் அவர்களோடு தொடர்பு வைக்கும் போது அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வரும் போது சீனாய் வனாந்தரத்தில் மோசையின் மூலமாக அவங்களுக்கு முதல் முதலாக சில பிரமாணங்கள் கொடுத்தார் இல்லைங்களா. இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள். அப்படி இருக்கும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கிட்டத்தட்ட 3600 லாஸ் கொடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணம் 3600 நியாயப்பிரமாணங்களுக்கு மேலாக கொடுத்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த நியாயப்பிரமாணம் கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன என்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு இருக்கு. ஸோ அந்த வகையில் முதலாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் நியாயப்பிரமாணம் கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன, வாட் வாஸ் த பர்பஸ் இன் கிவிங் தி லா டு நேச்சுரல் இஸ்ரேல் என்கிற அந்த ஒரு க்வெஸ்சன் இப்போ நமக்கு முன்பாக இருக்குது. அந்த ஒரு கேள்விக்கு பதில் முதலாவது பிரதர் குருஷ்ணோ நீங்க சொல்லலாம்.
இந்த கேள்வி ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சனா இருக்கு. எனக்கு நம்ம சுவிசேஷ யுகத்தோடு இருக்கிற பார்வையில பார்க்கும்போது, புது சிருஷ்டி பார்வையில பார்க்கும்போது நம்ம புரியுது எப்படி தேவன் ஒரு தெய்வீக திட்டம் பண்ணிருக்கிறார் முழு உலகத்துக்கு மனுக்குலத்துக்காக. சோ இந்த மனுக்குலத்துக்கு தீமை அனுமதிக்கும் போது, இந்த பாவம் பரம்பரத்துக்கு அனுமதிக்கும் போது, நான் நினைக்கிறேன் இந்த யூதர் யுகத்துல தான் அவருடைய டிவைன் ப்ரோக்ராம் மனுக்குலத்துக்கு அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின் படி உண்டாக்குறதுக்கு அங்கதான் ஆரம்பிச்சு இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கும் போது. ஏன்னா அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கற வரைக்கும் எந்த மனுஷனுக்கு தெரியாது பாவம்னா என்ன. பாவம் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நியாயப்பிரமாணம் தேவன் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. இப்பதான் நீங்க சொன்னீங்க காட் இஸ் லவ், சோ லவ் இஸ் காட்.
Yes,
and the law is from God. So andha mari andha law devan kudukumbodhu andha endha aluvukku manushanudaiya nadathai thavara poittenche avarudaiya ayilar kitta neighbor kitta idhala dhaan andha nyaya pramanamme kaamikkudhu. முக்கியமான வியாதியான சுயநலம், அந்த சுயநலம் நீக்கணும், அப்பதான் அன்பு வரும்.
சுயநலம் பாவத்தினுடைய இன்னொரு வடிவம்,
கண்டிப்பா அதோடைய அஸ்திபாரம் தான். எனக்கா இதுல ஏசாயில தேவன் சொல்றா இல்லீங்களா, 57 அதிகாரம், அவங்களுடைய பொருள் ஆசை நிமித்தம்,
அதுதான் அவங்களுடைய அடிப்படை இல்லைங்களா, பேசிக் செல்ஃபிஷ்னஸ் மற்றும் பொருளாசை தான் உலகத்தினுடைய அடிப்படையா இருக்குது. அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர்கள் பாவிகள் என்பதை உணர வைக்கிறதுக்காக தேவன் நியாயப்பிரமாணம் கொடுத்தாரா?
அவங்க ஒரு டிப்பிக்கல் ஜனங்கள், ஒரு ஒரு நிழல். எனக்கா முழு உலகத்தே அவர் தேவன் வந்து அன்பு கூறியிருக்கிறார். பட் ஒரு சாம்பிள் எடுத்தார், ஆபிரகாம் மூலமாய் ஆபிரகாமுடைய சந்ததி ஒரு சாம்பிள் இருக்கும் முழு உலகத்தை இந்த காரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. எனக்கா முழு உலகம் இந்த காரியம் புரிஞ்சுக்கிறதுக்கு 1000 ஆண்ட யுகம் வரணும்.
அப்படி இருக்கும்போது பாவம் கூட நீங்க சொல்றத பத்தி பார்த்தாக்கா அதுவும் ஒரு பெரிய கடல் போலதான் தெரியுது.
கண்டிப்பா
பெரிய சப்ஜெக்ட். பாவம் அன்பு எப்படி இருக்குது அது மாதிரி பாவத்தை பத்தி கூட நம்ம நிறைய படிக்கணும். ஆனால் இங்க நம்ம அதை பத்தி அதிகமா பண்ண முடியாது, பதிலாக அதை பத்தின சில அவுட்லைன் நம்ம தெரியல. அந்த வகையில இந்த தேவன் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கரெக்ட் தான். ஏன் அப்போஸ்தலர் பவுல் கூட சொல்றாரு, நியாயப்பிரமாணம் வர்ற வரைக்கும் பாவம் யாருக்கு என்னன்னு தெரியல, அது சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஓ இது பாவம். உதாரணம் சொன்னா நோ என்ட்ரி வைக்காத வரைக்கும் அந்த வழியில யாரும் வேணாலும் போலாம், ஆனால் நோ என்ட்ரி வச்சிட்டாக்கா ஓ இதுல போகக்கூடாது என்று அப்போதான் தெரியும். அது மாதிரி தான் இந்த ஒரு நியாயப்பிரமாணம் இஸ்ரேலுக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். ஸோ பிரதர் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றீங்களா பிரதர், இல்ல நெக்ஸ்ட் சான்ஸ் கொடுக்குறீங்களா உங்களுக்கு? பிரதர் ஜான், பிரதர் ஜான், நீங்க என்னுடைய க்வெஸ்சன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் நியாயப்பிரமாணம் கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? பர்பஸ், வாட் இஸ் த பர்பஸ்?
அது நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் வந்து பொதுவாக அநேக பாடங்களில் நம்ம கேட்டிருக்கிறோம். முதலாவது அவைகளை செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான், நித்திய ஜீவனுக்கான ஒரு வாய்ப்பாக அது கொடுக்கப்பட்டுச்சு.
ஒண்டர்ஃபுல், ஒண்டர்ஃபுல், சரியான பாயிண்ட்ஸ் கொடுக்கிறார் அவர். ஏன்னா நியாயப்பிரமாணம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ஏதாவது வசன ஆதாரம் கொடுக்க முடியுமா?
யாத்திராகமம் 19:2,
யாத்திராகமம் லேவியராகமம் 18:5, யாராவது வாசிக்கலாம்? லேவி ரகமம் 18:5. இல்ல மைக்கில வாசித்தா யூஸ்.
ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான் என் நான் கர்த்தர்.
ஆமா, அவைகளின்படி செய்கிறவன் அவைகளால் பிழைப்பான். அப்ப இந்த நியாயப்பிரமாணம் கொடுத்ததனுடைய நோக்கம் ஒன்னு பாவம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக, அல்லது இன்னொரு வகையில சொன்னா நான் பாவி என்பதையே முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும், ஒத்துக்கணும்.
இது இன்னொரு பாயிண்ட் வந்து இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம். ஒருவேளை சுவிசேஷ யுகத்தில் வாழக்கூடிய கிறிஸ்துவின் சபைக்கு இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டா, எபிரேயர் 10 முதல் வசனம்
நியாயப்பிரமாணம்.
இன்னொரு வசனம் நான்
காமிக்கிறேன், தாராளமாக
கலாத்தியர் 3:16.
கலாத்தியர்
3:16.
ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன.
19.
அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்கள் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது.
இதை பத்தி சந்திரசேகர் ரெடி பண்ணிருக்காரு, அதனால அவரே பேசுவார்.
ரெண்டு பேரும் பேசி வச்சு வந்திருக்கீங்க மாதிரி தெரியுது. தனித்தனியா நீங்க கமெண்ட்ஸ் கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் பேச எல்லாம் க்வெஸ்சன்ஸ் அப்படித்தானா இல்ல இது மட்டும் தானா என்ன சொல்றீங்க இது மட்டும் தானா இது மட்டும் வந்தா ஓகே சொல்லுங்க
வாய்ப்பு எடுக்கலாங்களா இது ரெண்டு பாயிண்ட் வந்து அந்த அப்போஸ்தலர் பவுல் வந்து இதை பத்தி பேசுறாரு நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் என்னங்கிறத முதல் வந்து முதல் பாயிண்ட் அவர் கிருஷ்ண பிரதர் வந்து அவர் சொல்லிட்டாரு அது பாயிண்ட் அதை ரிப்பீட் பண்ண விரும்பலன்னா ஏன்னா அது பாவம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த நியாயப்பிரமாணம் அவங்க உணர்வுக்காக தேவன் அது கொடுத்தாரு சார் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா அதாவது அது கிறிஸ்துவ கிட்ட வந்து வழி நடந்துச்சு இதை கொஞ்சம் கொஞ்சம் நான் விளக்குறேன் அந்த பாயிண்ட் ஏன்னா நியாயப்பிரமாணத்தினால எந்த மனிதனும் நீதிமான் ஆக முடியாது
நான் என்ன கேட்கறேன்னா நீங்க கொஞ்சம் சுருக்கமா சொல்லணும்
நியாயப்பிரமாணம்
சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை
எந்த மனிதனும் நீதிமான் ஆக முடியாது ஏன்னா அதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னாக்கா எல்லாருமே பிரமாணம் நிறைவேற்றுறதுனால அவங்க வந்து பாவத்துக்குள்ளதான் இருந்தாங்க ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அது வழிநடத்தும் போது விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆகும்போது அந்த ஒரு இலவச கிருபையை அவங்க பெற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய அன்பு எவ்வளவு பெருசுங்கிறது வந்து உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த மாம்ஸ் இஸ்ரேல் சோ அதனால வந்து நியாயப்பிரமாணம் வந்து கொடுத்து இயேசு வந்ததுனால சோ ரொம்ப முக்கியமா ஒரு நல்ல பாயிண்ட் என்னன்னா அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மதிப்பு அவருடைய பலியினுடைய முக்கியம் தேவனுடைய அன்பு இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு
தேவனுடைய கிருபை
ஆமா
அவருடைய
இரக்கம் அந்த இலவச கிருபை எப்படி நீதி பாவங்கள் எளிமையா மன்னிக்கப்படுது விசுவாசத்தினால அந்த அது அதுல தேவனுடைய அன்பு எவ்வளவு இருக்கு இதை பத்தி வந்து நியாயப்பிரமாணம் கொடுத்து அதை அது அவங்க அந்த கஷ்டத்தை அனுபவிச்சாதான் இங்க வரும்போது அதை பத்தி அவங்க நல்லா தேவனுடைய அன்பை பத்தி
அப்போ நீங்க சொல்றது என்னன்னா நியாயப்பிரமாணத்தின் படி அவங்க நடக்க முடியலன்னா கூட அதுல இருக்கக்கூடிய கஷ்டங்களை வருத்தப்பட்டு பாரம் சுமந்தாங்க அந்த மாதிரி இருந்தாலும் கூட அது பின்னாலே அவங்க விசுவாசத்தினால நீதிமன்றங்களாக்கப்படுவதற்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏதாவது வாய்ப்புன்னு சொல்றீங்களா
அதாவது அது வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றதுனாக்கா அதை கத்துக்கிறதுக்கு வந்து தேவன் கொடுத்தாரு கிறிஸ்துவனுடைய அந்த விசேஷ கிருபைகள் என்னங்கிறது கத்துக்கிறதுக்காக அதை
கிருபைகளை கத்துக்கிறது கூட ஒண்டர்ஃபுல் பாயிண்ட் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த நோக்கம் தேவனுடைய கிருபைகளை கற்றுக்கொள்வதற்கு முதலாவது பாவி என்ற உணர்ந்து கொள்ளலாம்
கண்டிப்பா
ரெண்டாவது இது கிறிஸ்துவின் இடத்துல வழிநடத்தக்கூடியதா கூட இருக்குது அந்த பாயிண்ட் நீங்க கொண்டு வரீங்க ஓகே அது மாத்திரமல்ல பிரதர் ஜான் தெளிவா சொல்லுகிறார் நித்திய ஜீவனுக்கு ஒரு வாய்ப்பு ஏன்னா நம்ம சார்ட் ஆஃப் தேஜஸ்ல பாக்குறோம் இல்லைங்களா வேற எந்த வழி இல்ல விசாலமான வழி மரண வழி மாத்திரம் இருந்துச்சு அதுல இடையில இஸ்ரேலுக்குன்ற ஒரு தனி வழி ஆனால் அது ஒரு வழி இல்லாத வழி ஆனா நோக்கம் வந்து இதை கடைபிடிச்சாக்க நித்திய ஜீவன் கிடைக்கும் இது ஜீசஸ் வந்து அது கர்த்தர் அதை நிறைவேற்றிருக்கிறார் அதனால கண்டிப்பா அவரு கூட நித்திய ஜீவன் கிடைச்சிருக்கு இல்லைங்களா அந்த வகையில இந்த நியாயப்பிரமாணம் கொடுத்ததனுடைய நோக்கம் இவங்க நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளலாம் என்கிற நோக்கம் கூட அதில் இருக்கா
அவங்களுடைய குறைவு உண்டாக்குறதுக்கு சாரி உணரத்துக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்தாங்க அதாவது அவங்க தேவை அவங்களுக்கு உணரிட்டாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ரட்சகர் வேணும் நம்ம ரொம்ப பரிதாபிக்கப்பட்ட நிலையில இருக்கிறோம் யாராவது நம்மள ரட்சிக்கணும் அந்த மாதிரி இந்த நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு உணர்வு
ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் படி அவங்க கடைபிடிக்காம போகும் போது ஓ இது நம்மளால முடியாது வேற யாராவது வந்து நம்மளுக்கு
நம்ம எவ்வளவு உழந்திருக்கிறோம் எவ்வளவு உழந்திருக்கிறோம் நம்மளால இது கை கடைபிடிக்க முடியறதுல
எஸ் அது கூட நல்ல பாயிண்ட் தான் பட் ஸ்டேட் பாயிண்ட்ஸ் நான் வரும்போது நியாயப்பிரமாணம் குறித்தனுடைய நோக்கம் சொல்லுங்க
ஒரு சின்ன பாயிண்ட் என்னன்னா நியாயப்பிரமாணம் அதனுடைய பலிகள் அனைத்துமே கிறிஸ்துவினுடைய ஈடுபலி அதை அடையாளப்படுத்தும்படியா கொடுக்கப்பட்டது பட் தேவன் எப்பயுமே வந்து ஒரு மல்டிபிள் ஒர்க்கர் ஒரு வேலையை செய்யும் போது அதுல பல பார்வைகள்ல பார்த்தா பல விஷயங்கள் எடுக்க முடியும் அந்த மாதிரி பல பார்வைகள் பார்க்கும்போது இப்போ ஒவ்வொரு காரணங்கள் நமக்கு தெரியுது
எஸ் குட் சரி பிரதர் இப்போ இந்த ஒரு பர்பஸ் ரொம்ப நீங்க பேசிருக்கீங்க அந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அதுல சப் க்வெஸ்சன் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இல்ல சப் க்வெஸ்சன் இஸ்ரேல் சம்பந்தமாக
இல்ல ஒரு இன்னொரு காரணம் இது காரணம் நியாயப்பிரமாணம் கொடுக்கறது அந்த அப்போஸ்தலர் பவுல் சொல்றார் ஹெப்ரியர் 10:1 ஹெப்ரியர் 10:1 சொல்றாரு அது வரப்போற நன்மைகள் அதாவது தேவனுடைய திட்டம் பின்னாடி யூதர் யுகத்துக்கு பின்னாடி வெளிப்படும் ஆனா யூதர் யுகத்துக்கு அந்த காரியத்தை வந்து இந்த நிழலான விதத்துல நியாயப்பிரமாணத்துக்குள்ள வச்சார் அவருடைய இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி வரப்போற ஆசீர்வாதங்கள் ரட்சிப்புகள் இதெல்லாம் வந்து நியாயப்பிரமாணத்துக்குள்ள
மறைஞ்சு
வச்சா
மறைஞ்சிருக்கு ஆமா எல்லாமே நிழலா தகுது நிஜம் இல்ல எல்லாமே நிழல். பொதுவாக நியாயப்பிரமாணத்துக்குள் ஆவிக்குறி சிலர்களுக்கு தேவையான விஷயங்கள் நிழலாக மறைக்கப்பட்டிருக்கு.
சரி, இன்னொரு சின்ன பாயிண்ட், அந்த கலாத்தியர் 3:19 அக்கிரமங்கள் நிமித்தமாக கூட்டப்பட்டு, அதாவது தேவன் மொத்தம் 3 உடன்படிக்கை பார்க்கிறோம். தேவன் மனுக்குலத்தோடு செய்யறது, அதுல ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை ஃபர்ஸ்ட். ஆனா இதனுடைய நிறைவேறும் காலம் கிட்டத்தட்ட சுவிசேஷ யுகத்தை நெருங்கி வருது. எனவே அந்த காலம் வரைக்கும் பாவங்கள் பெருகாத படிக்கு தேவன் இடையில ஒரு ஆடிங்னா எப்படின்னா ஒரு சேர்க்கப்பட்ட ஒரு பிரமாணமாக நியாயப்பிரமாணம் கொடுத்தார். பாவம் பெருகிறத தடுக்க முடியாது, அட்லீஸ்ட் ஒரு கண்ட்ரோல்குள்ள வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. அதான் அந்த அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு
கரெக்ட். சட்டத்திட்டங்கள் இருக்கும் போது அதுக்கு பயந்தாவது ஜனங்க தப்பு செய்யாம இருப்பாங்க, இல்லைன்னா பாவம் என்பது பெருகி போகும்.
அது தெரியாமையே உச்சகட்டத்துக்கு போயிருக்கு.
ஓகே, இது வந்து நம்ம ஜெனரலா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சப் கொஸ்டின் நம்ம வரலாம். ஏன்னா நம்மளுடைய மெயின் டாபிக் வரும்போது டிட் தே கீப் த லா அப்படி கேட்கிறார். அவங்க தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணங்களை அவங்க கடைபிடிச்சாங்களா என்றால், மோசே கிட்ட தேவன் சொல்றாரு, நீ கேட்டதெல்லாம் போயிட்டு ஜனங்கிட்ட சொல்லப்பா, ஜனங்க என்ன சொல்றாங்கன்னு கேளு. போது ஜனங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா சொல்றாங்க, நாங்க நீங்க சொன்னபடியே நாங்க நடக்கிறோம். யாத்ராகமம் 19 அதை பத்தி சொல்ற. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நம்ம கேட்டு நடக்கிறோம் சொல்லி அவங்க ரிப்ளை கொடுத்துக்கிறாங்கன்ற விஷயத்தை கூட தேவனிடத்துல போய் சொல்றாரு. ஆனால் நம்ம க்வெஸ்சன் என்னன்னா, அவங்க எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சிட்டாங்களா அல்லது கடைபிடிக்காம முடியாம போச்சா? கடைபிடிக்காம முடியல அப்படின்னாக்கா அதுக்கு அதுக்கு உண்டான காரணம் என்ன? பிரதர் சந்திரு, நீங்க ரெடியா இருக்கீங்க?
நியாயப்பிரமாணம் இஸ்ரேல் கொடுத்தாரு. இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஒரு நல்ல உண்மை உத்தமமா கடவுளுக்காக வாழணுங்கிறவங்க முயற்சி பண்ணாங்க, அதை கடைபிடிக்கிறவங்க முயற்சி பண்ணாங்க, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதை முழுவதுமாக யாராலையும் கடைபிடிக்க முடியல,
முழுவதுமா கடைபிடிக்க முடியல.
முயற்சி பண்ணிருக்காங்க, எவ்வளவு பரிசுத்தவான்கள் எல்லாம் முயற்சி பண்ணிருக்காங்க, செஞ்சிருக்காங்க, நம்ம அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதை முழுவதுமாக எந்த ஒரு மனிதனும் என்ன பண்ண முடியும்னாலும் அதை கடைபிடிக்க முடியல. ஏன் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் வந்து பரிபூர்ணம் உள்ளது, அதை நிறைவேற்றுகிற மனிதனும் பரிபூர்ணம் உள்ளவராக இருந்தாதான் நிறைவேற்ற முடியும். இது வந்து நம்முடைய
நியாயப்பிரமாணம் ரொம்ப பரிசுத்தமான விஷயம், அதனால பரிபூர்ண மனிதர்களாக இருந்தா கடைபிடிக்கிறது சுலபம்.
இது வந்து நம்முடைய சகோதரர் வந்து 6 வால்யூம்ல வந்து தமிழ்ல வந்து 79 பக்கம் அதுல வந்து ரொம்ப அருமையா அந்த பாயிண்ட் அவர் சொல்லியிருக்கிறார்.
ஓ,
ஏன்னா அது ஒரு பரிபூர்ணமா இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணத்தை ஒரு பரிபூர்ணமா இருக்கக்கூடிய மனிதன் தான் அதை முழுவதுமா நிறைவேற்ற.
அதனாலதான் ஜீசஸ் நிறைவேற்றினாரா?
ஆமா. அப்போ ஏன்னா ஜீசஸ் வந்து இங்க பூமியில வரும்போது அவர் பரிபூர்ணமா வந்தார்.
கண்டிப்பா.
அதனால அவர் ஒருவரால் மட்டும்தான் அந்த நியாயப்பிரமாணத்தை வந்து முழுவதுமா நிறைவேற்ற முடிஞ்சது, மற்ற யாராலையும் முடியல. ஆனா
இஸ்ரேல் ஜனங்கனால ஏன் முடியல? அவங்க பரிபூர்ணம் இல்ல,
பரிபூர்ணம் இல்ல, பாவத்தில் இருக்காங்க.
பாவத்தில்
இருக்கிறவர் வந்து ஒரு பரிபூர்ணமா உள்ள நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது, முழுசா நிறைவேற்ற.
இதுக்கு ஏதாவது வேத ஆதாரங்கள் நீங்க சொல்றீங்க?
அதே மாதிரி இது குறித்து நம்முடைய ஆண்டவர் அவர்கிட்ட அந்த பரிசேயல் சதுசேயர்கள் அவங்க வந்து தங்களுடைய நீதிகளை நாங்க எல்லாம் கடைபிடிக்கிறோம், நாங்க எல்லாம் செய்யறோம், உபவாசம் பண்றோம், அதெல்லாம் வந்து வெளிப்படையா காமிச்சிருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அதை பத்தி அவர் நல்லா தெரியும், சோ அதை வெளிப்படையா அவர் சொன்னாரு. ஒரு வசனம் நீங்க வாசிங்க, யோவான் 7:9.
சரி, படிக்கிற வசனம் வேத ஆதாரங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லது.
அது ஒரு வசனம் கொஞ்சம் வாசிக்கலாம், ஒரே ஒரு வசனம்
தாராளமா.
யோவான் 7:9.
இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் கலிலேயாவிலே தங்கினார்.
யோவான் 7:9 அப்படிங்களா? ரோமர் 3:20 பாருங்க.
இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை.
பொருத்தமான வசனமா இருக்கு. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த ஒரு மனுஷனும் தேவனுக்கு முன்பாக
நீதிமானாக்கப்படுவது.
பிரதர், நீங்க கிருஷ்ணா, நீங்க ஏதாவது பாயிண்ட் சொல்றீங்களா?
ஆ பிரதர், நீங்க
டிட் தே கீப் த லா?
இல்ல, நம்ம இந்த கேள்விக்கு பதில் நம்ம தெரியும்,
தெரியும்
வைக்கவே முடியாது,
எல்லாத்துக்குமே தெரியும்,
வைக்கவே முடியாது.
அதுக்கு என்ன காரணம்?
இல்ல, ஏன்னா அவங்களுக்கு பரிபூர்ணம் இல்லாத ஜனங்கள். பட் இந்த விஷயம் ஒரு இன்னொரு பார்வையில பாக்கலாம்.
அது சொல்லுங்க.
அது வந்து லூக்கால 18:10-14.
இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள்.
நம்ம நல்லா தெரியும், கர்த்தர் இயேசு எப்பவுமே ரெண்டு மனுஷர் எல்லாம் பேசினா அது அர்த்தம் வந்து ரெண்டு வகுப்பார்,
ரெண்டு வகுப்பார்,
ரெண்டு வகுப்பார். இஸ்ரேல்ல அவர் பேசினார். பண்ணீங்க,
ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணினான்.
என்ன சொல்லிருக்கிறாரு அவர்? என்ன சொல்றனா, தேவனே, நீ கொடுத்த நியாய பிரமாணம் நான் மேக்சிமம் கடைபிடிச்சிருக்கிறோம், மேக்சிமம். சோ ஒரு வகுப்பார் இந்த நியாய பிரமாணம் மேக்சிமம் கடைபிடிச்சிருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்த பாரிசியர், சாதுசியர், வேதபாரர் அந்த மாதிரி மனநிலையில் இருந்தாங்க. ஆனா ஒரு இன்னொரு வகுப்பா இருப்பாருங்க.
ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான்.
இல்ல இல்ல, இந்த விஷயம் வந்து தமிழ்நாட்டுல ஆயிட்டு இருந்தா அந்த ஆயக்காரன் சொல்ல, ஐயோ, அதாவது வந்து நம்ம ஒரு விஷயம் கூட கடைபிடிக்க முடிய மாட்டேங்குது, ரொம்ப நம்ம தகுதி இல்லாதவன், தேவனை எனக்கு என் மேல இரக்கம் காமி. சோ ஒரு வகுப்பார், ஆயக்கார வகுப்பார் நியாயப்பிரமாணம் பத்தி என்ன நினைச்சுக்கலாம்னா நம்ம ரொம்ப குறைவா இருக்கிறோம். ஆனா ஒரு இன்னொரு வகுப்பார், இந்த சாதுசியர், பாரசியர், அந்த வகுப்பார், அவங்க என்ன நினைச்சாங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நியாயப்பிரமாணமே கடைபிடிச்சிருக்கிற. சோ நீங்க கேட்ட கேள்வி, அவங்க நியாயப்பிரமாணம் வச்சுட்டாங்களா இல்லையானா, இந்த ரெண்டு பார்வையின்ச்சு இஸ்ரேல்ல
கடைபிடிக்காமயே கடைபிடிச்சிட்டு இருந்ததாக நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்னொருத்தர் உண்மையிலேயே கடைபிடிக்கவே இல்லைன்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு வகுப்பார். பிரதர் ஜான், நீங்க ஏதாவது சொல்றீங்களா? ஏன்னா இந்த க்வெஸ்சன்ஸ் நம்ம சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணலாம்.
பிரதர், அது நியாயப்பிரமாணம் அவங்களால கடைபிடிக்க முடியல அப்படிங்கறத கர்த்தர் இயேசு ஒரு ரெண்டு வரி ஓமையில பேசியிருந்தார். அந்த ஓமை வேணா நம்ம எக்ஸாம்பிள் காமிக்கலாம்.
அது நீங்க வாயில சுருக்கமா சொல்லிடலாம்.
லூக்கா 12:58, ஒரே வசனம் தான். லூக்கா 12:58.
உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரியிடத்திற்கு கொண்டு போகிற போது வழியிலே தானே அவனிடத்திலிருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்படு. இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான். நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடுப்பான். சேவகன் உன்னை சிறைச்சாலையில் போடுவான்.
ஹலோ. இது இந்த வசனம் வந்து யூதர்களுக்கு ஒரு பக்கம் அவங்களால அந்த நியாய பிரமாணத்தை சுமக்க முடியல அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்தினாரு. இன்னொன்னு, யூதர்களுக்கு ஒரு எச்சரிப்பாகவும் இந்த வசனம் பேசினார். அது என்னன்னா, நேரடியா பேசாம ஒரு ஓமை பாணியில கொண்டு போயிருக்காரு. அந்த வசனத்தை பிரிச்சோம்னா, உனக்கு எதிராளி ஆனவன், இந்த வசனத்துல அந்த உனக்கு அப்படிங்கறது இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. எதிராளியானவன் அப்படிங்கறது நியாயப்பிரமாணம். ரசலுடைய கமெண்ட்ஸ் அப்படித்தான் இருக்கு. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராளியானவன் நியாயப்பிரமாணம் உன்னை அதிகாரியின் இடத்திற்கு கொண்டு போகிற போது வழியிலே தானே அவனிடத்திலிருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்படு. இது என்ன விடுதலையாகும்படி பிரயாசப்படுன்னு பேசுறாருன்னா, இப்போ வந்து சூழ்நிலை மாறியிருக்கு, காலம் மாறியிருக்கு, என்னுடைய என் மேல விசுவாசம், என்னுடைய மரணத்தின் மேல விசுவாசம், இதுக்குள்ளெல்லாம் ஒருவேளை நீங்கள் பிரவேசித்தால் நீங்க வந்து அந்த எதிராளி கிட்ட இருந்து ரிலீஸ் ஆக முடியும். அந்த விசுவாசம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதுதான் பிரயாசப்படு. இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான். நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடுப்பான். சேவகன் உன்னை சிறைச்சாலையில் போடுவான். இந்த வார்த்தைகளுக்கு பதில் அசல் கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் இந்த வார்த்தைக்கு ஒத்துழைக்க மறுத்தாங்க. கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு மறுத்தாங்க. அதனை அவங்களுக்கு என்னாச்சு, நியாயாதிபதி, சேவகன், சிறைச்சாலை இதெல்லாம் எதை குறிக்கிறதா சொல்றாருன்னா, கிபி 70 அவங்களுக்கு வந்த பால் கடிப்பு. அப்போ நியாய பிரமாணம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு அவங்க நின்னாங்க. ஆனா கர்த்தர் இயேசு இந்த வார்த்தையில தெளிவா காமிச்சார், இல்ல அவன் உனக்கு எதிரி, அவனை நீ பண்ண ஒன்னும் பண்ண முடியாது, நீ தாழ்மையோடு வந்து விசுவாசம் வைக்கிற முயற்சி எடுங்க, எடுத்துட்டீங்கன்னா நீங்க அதுல இருந்து ரிலீஸ் ஆயிரலாம் சொன்னாரு. ஆனா அந்த எச்சரிப்புல என்ன சொன்னாருன்னா, ஒருவேளை அப்படி நீங்க என் மேல என்னுடைய விசுவாசத்துக்குள்ள வரலன்னா நியாய பிரமாணத்தின் விளைவாக நீங்க மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். இது கர்த்தர் இந்த ஒரு வசனத்துல ஓமை பாணியில சொன்னார். இது நம்ம என்ன காமிக்கிறோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது முழுவதுமாக என்பதையும், எனவே தன் மீதான விசுவாசத்துக்குள்ள வந்துவிடும்படியும் ஒரு எச்சரிப்பு கலந்த ஒரு ஓமை பாணியிலான ஒரு வசனத்தை கர்த்தர் இங்க பேசியிருக்கார். இதை இப்போதைக்கு நம்ம பேச முடியும்.
இது நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க, பட் இது நம்மளுடைய மெயின் டாபிக்கு நம்ம வந்துடலாம். அதுல இருக்கக்கூடிய அந்த ரெண்டாவது சப் கொஸ்டின் நம்ம போகும்போது, இப்ப நம்ம பார்த்தபடி அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியல. ஆனாலும் என்ன கொஸ்டின்னாக்க, நியாயப்பிரமாணத்துக்குள்ள தேவனுடைய அன்பு மறைஞ்சிருந்துச்சா? வாஸ் லவ் இடன் இன் லாஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குதுங்க. அப்போ தேவன் இவ்வளோ 4600 அதாவது 3600 நியாயப்பிரமாணங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கும் போது, குறிப்பாக அதில் ரொம்ப ஹையஸ்ட்டு என்ன சொன்னாக்கா, 10 கட்டளைகள், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் உட்பட பார்த்தீங்கன்னா, இதில் இந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ள அன்பு கலந்துருந்துச்சா அல்லது மறைஞ்சிருந்துச்சா என்று நீங்கள் சொல்ல முடியுமா? பிரதர் சந்திரன் நீங்கள் எடுக்கலாம்.
கண்டிப்பா இந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ள வந்து அன்பு மறைஞ்சிருக்கு. அது நம்முடைய சகோதரர் வந்து எழுதியிருக்கிறாரு, நிறைய ஆர்டிகிள்ஸ் எழுதியிருக்காரு. கண்டிப்பா இந்த 10 கட்டளைகள் வச்சே நம்ம இதை பத்தி சொல்லலாம். ஏன்னா இந்த 10 கட்டளைகள் வந்து தேவன் எப்படி கொடுத்துருக்காருன்னா, இது செய்ய வேண்டாம், இது செய்ய வேண்டாம், இது செய்ய வேண்டாம், இப்படி செய்ய வேண்டாம், இது பத்தி பேசியிருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஆனா அந்த மாதிரி செய்யாம இருக்கும்போது நிச்சயமா அவங்க அந்த பாசிட்டிவான விஷயத்தை செய்வாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ பிறனிடத்தில் அதாவது பிறனுடைய ஆசையை வந்து நீ வந்து திருடாத அப்படின்னா வேண்டான்ட்டார், இப்படி பண்ணாதன்னார். அப்படின்னு என்னன்னா, பிறனுக்கு எந்த அளவு நம்ம இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படி பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்கு, ஒரு அன்பு இருக்கு, அந்த அன்பு வந்து மறைஞ்சிருக்கு.
அது நம்மளுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான் இல்லைங்களா? அப்போ கட்டளைகளுக்குள் அன்பு இருக்கு,
அன்பு இருக்கு,
அன்பு இருக்கிறதுனால தான் மற்றவனுக்கு எந்த விதமான எந்த வகையிலும் உபதிரவம் கொடுக்க வேண்டாம்.
அதே மாதிரி இந்த நியாயப்பிரமாணம் வந்து எந்த பேஸ்ல வந்து தேவன் கொடுத்தாருன்னா, அது நீதியின் அடிப்படையில் கொடுத்தார். ஏன்னா நியாயப்பிரமாணம் எதை அதாவது இந்த நியாயப்பிரமாணத்தை வந்து இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்கும்போது அதை எதை ரொம்ப அவங்க பார்த்தாங்க அப்படின்னாக்கா, அதாவது ரொம்ப பெரிய அளவில் தேவனுடைய நீதியும் அவருடைய வல்லமையும் தான் பார்த்தாங்க. ஆனா அதுக்குள்ள ஆழமாக அந்த அன்பு மறைஞ்சிருந்துச்சு. ஆனா அதை அவங்களால வந்து பார்க்க முடியல. இதை நம்முடைய சகோதரர் பிலிப்பின்ஸ் 20:70 வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து தேவனுடைய குறைவான ஒரு அன்பதான் வந்து அங்க அந்த யூத யுகத்துல பார்த்தாங்க அப்படிங்கிற ரொம்ப ஒரு குறைவான அன்பு. ஏன்னா அந்த என்ன சொல்றதுனாக்கா, அந்த பலிகள் எல்லாம் டெம்பரவரி, தற்காலிகமானது, அவங்க வருஷம் செய்யணும். அப்படின்னா தேவனுடைய பெரியதான அன்பை வந்து என்ன பண்ண முடியலன்னா அவங்க பார்க்க முடியல. இது நம்முடைய சகோதரர் வந்து ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறாரு. கண்டிப்பா வந்து நியாயப்பிரமாணத்துக்குள்ள என்னதான் மறைஞ்சிருக்குன்னாக்கா, அன்பு மறைஞ்சிருக்கு,
அன்பு மறைஞ்சிருக்கு. ஓகே, குட், பார்க்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் சான்ஸ் பிரதர் குருசனோ, நீங்க எதுக்கு என்ன சொல்றீங்க? வாஸ் லவ் ஹிடன் இன் தி லாஸ்?
கண்டிப்பா இந்த ஆன்சர் வந்து ஆமா தான். எனக்கா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், த லா வந்து தேவனால் வந்தது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன், ரொம்ப கொடூரமான இருக்கிற பிரமாணம் மாதிரி தெரியுது
கேட்கறதுக்கு. சூடு அப்படி பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு, அது மாத்திரம் இல்ல, இன்னும் பழைய ஏற்பாடு முழுவதும் பார்த்து அவங்க நடத்தின போர்கள் எல்லாம் தேவன் சொல்றாரு, நீ அவங்கள வந்து ஒருத்த விடாம வெட்டிட்டு வா.
யாத்திராகமம் 21:24-25, கைக்கு கை, பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, இதுக்குள்ள அன்பு
என்ன கூட நம்ம காமிக்கிறோம்.
இதோடைய அன்பு என்ன கேட்டாக்கா, இது தேவன் ரொம்ப ஞானமா இந்த காரியத்தை செஞ்சாரு. எனக்கு ஜனங்கள் வந்து விழுந்து போன ஜனங்கள், சுயநலத்துல இருக்கிற ஜனங்கள், அந்த ஜனங்கள் கிட்ட இது செய், இது செய் சொல்லிட்டு இருந்தா அவங்களுக்கு புரியாது. சோ அவங்களுக்கு இப்படி இது செய்யக்கூடாது சொல்லும் போது
இவங்களை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூழ்நிலை, இமேஜினரி சூழ்நிலை சொல்றோம், யாரோ ஒருத்தர் தவறு பண்ணிட்டு இன்னொருத்தர்கிட்ட தவறு பண்ணும்போது அவருடைய கை கட் பண்ண வேண்டிய இன்ச்சுன்னு அவங்க. இப்போ என்ன அன்பு இதுல இருக்கிறது கேட்டாக்கா, இப்போ பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கு.
கை வெட்டுறதுல என்ன பிரதர் அன்பு இருக்கு?
அதாவது சவுதி அரேபியால அதுதான் நடக்குது இப்ப நம்ம பாக்குறோம். ஆனா இதுல வந்து என்ன விஷயம் இதே இருக்கிற மனுஷன் மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் அடுத்து வேச அவர் அந்த மாதிரி கிரியை செய்யறதுக்கு முன்ன அவர் ஒரு என்ன யோசனை வருதுனா, இப்போ நான் இது செஞ்சனா என்னோட இன்னொரு கையை கூட வெட்டு போவோம். அப்போ அவருடைய கை கவலைப்பட்டு மற்றவருடைய கைக்கு அவர் எந்த வகையும் செய்ய மாட்டாரு. சோ இந்த வகையில ஒரு நெகட்டிவ் விதத்துல தேவன் அவங்களுக்கு மற்றவர் மேல எப்படி அன்பு வைக்கணும் கற்று சொல்லிட்டு இருந்தார்.
அப்போ இது ஒரு அனுபவ ரீதியான மற்றும் ஒரு கடுமையான பயிற்சியின் மூலம் அன்பு வர வைக்கிறது. அப்படி நியாயப்பிரமாணத்துல
புரிஞ்சிக்க முடியறதில்ல.
நீங்க சொன்னீங்க அது பரிபூர்ணம் இல்லாத மனிதர்களுக்கு அது பொதுவா. இப்ப நம்ம கூட அப்படிதான், இது செய்ய அப்படின்னா தான் செய்ய மாட்டோம், இது செய்ய வேண்டாம் சொன்னா நம்ம செய்வோம். அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு. அதனால நியாயப்பிரமாணத்துல கூட நம்ம பாக்குறோம், இதுல கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இதெல்லாம் இருந்தாலும் கூட தேவன் இன்னொரு இடத்துல சொன்னாரு, லேவிய ராகமம் 19:18 பலிக்கு பலி வாங்க வேண்டாம் அப்படி கூட சொல்றாரு. அதுக்கு என்ன
அது பார்க்கும்போது
இப்பதான் பிரதர் சொன்னாரு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் சொன்னாரு. ஒருத்தன் கண்ணை நோண்டிட்டா அவன் கண்ணை நோண்டணும். இதுல என்ன அன்பு இருக்கு? அவர் சொல்றாரு இதுல வந்து அப்படி செஞ்சாதான் அவனுக்கு அந்த அடுத்தவங்க மேல அன்பு வரும் என்கிற அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவா சொன்னார். ஆனால் தேவன் இன்னொரு இடத்துல சொல்றாரு, லேவிய ராகமம் 19:18
பலிக்கு பலி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும்.
பாத்தீங்களா, பலிக்கு பலி வாங்க வேண்டாம் அப்படி சொல்றாரு. அப்ப அதுக்கு என்ன
இது நம்ம எப்படி எடுக்கலாம்னா கேட்டாக்கா, நான் நினைக்கிறேன் இது விஷயம் வந்து குறிக்குது ஒருத்தர் நியாயப்பிரமாணம் அவங்களுடைய கைக்குள்ள எடுக்க கூடாது. அதாவது வந்து ஒருத்தருக்கு தவறாயிடுச்சு, அவரு குறிப்பிட்ட விதத்துல குறிப்பிட்ட அதிகாரிகள் மூலமாய் தான் அவர் நியாயம் வாங்கணும். அவர் வந்து நியாயம் அவருடைய கைக்குள்ள எடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நான் கேள்விப்பட்டோம், போன ஒரு 10 நாள் முன்னாடி விழுப்புரம்ல ஒருத்தர் இன்னொருத்தருடைய இருக்கிற தலையை சீவிட்டு அந்த தலையை கொண்டு வந்து காந்தி சிலைக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். காரணம் என்னன்னா, அந்த ஆள் வந்து ரொம்ப தீமை பண்ணிருக்கிறார், இவர்கிட்ட பல வருஷமா காத்துட்டு இருந்தாரு, வாய்ப்பு கிடைக்கும் போது இப்படி செஞ்சாரு. இதுதான் தேவன் சொல்றாரு, இந்த மாதிரி இருக்கிற பள்ளி வாங்கக்கூடாது, உங்களுடைய பிரச்சனை வந்து கொண்டு வா அதிகாரிகள்கிட்ட, ஆசாரியர்கள் வந்து நியாயப்பிரமாணம் மூலமா இந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணுவோம்.
ஓகே, இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஒரு ஆன்சர் வந்து பிரதர் ரொம்ப தெளிவா கொடுக்குறாங்க. பழிக்கு பழி வாங்காதேன்னா அது ஜனங்கள் வந்து சட்டத்தை கையில் எடுக்க கூடாது.
ஆமா,
அதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட தான் போகணும்.
ஆமாங்களா,
இப்ப உதாரணமா அதுக்கு இப்ப நம்ம காலத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க பாத்துக்க வேண்டிய வேலையை நம்ம எடுக்கக்கூடாது. அதை தான் இங்க பழிக்கு பழி வாங்க வேணும் சொல்ற. மத்தபடி ஆசிரியர்கள் மூலமாக போகும்போது கண்ணுக்கு கண் பொல்லுக்கு பொல் அது நடக்கும்
கண்டிப்பா.
ஆனால் இதுக்குள் மறைஞ்சிருக்கிறது அன்பு. வேற ஏதாவது வேத ஆதாரங்கள் இருக்குதுங்களா? குறிப்பா நம்ம வேதத்துல பார்க்கும்போது கர்த்தர்கிட்ட கூட கேட்டாங்க, அப்ப சொன்னாரு நியாயப்பிரமாணத்துல எது ரொம்ப பெருசு அப்படின்னு கேட்கும்போது அவர் கூட இஸ்ரேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரு தேவன். அது நீங்க உபாகமம் 6:5 நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அதாவது உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லிக்குது அதே தான் பழைய ஏற்பாட்டில் கூட. அப்படி இருக்கும்போது இந்த கட்டளை முதலாவது தேவனிடத்தில் அவங்க அன்பு கூற வேண்டும், மற்றும் உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்கணும் அப்படிங்கிற கட்டளை தான் இந்த ஒட்டுமொத்த 10 கட்டளைகள். அதுதான் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குதுன்னு சொல்றாரு பிரதர் ஜான். நீங்க என்ன சொல்றீங்க?
நம்ம வந்து பிரதர் ரசலுடைய வார்த்தைகள் காமிக்க விரும்புறோம், நியாயப்பிரமாணத்துல அன்பு மறைஞ்சிருந்துச்சா அப்படின்னு கேட்டா பிரதர் ரசல் வந்து ஆமாம் அப்படிங்கிறாரு. நியாயப்பிரமாணம் மட்டும் இல்ல, தேவனுடைய எந்த கட்டளைகளிலுமே நீதி வந்து வெளியே தெரியும், ஆனா அன்பு வந்து பின்னாடி மறைஞ்சிருக்கும். அது வந்து அது வந்து ஒரு பிரின்சிபிள் அப்படிங்கிறார், அது ஒரு கோட்பாடு, கொள்கை, தேவனுடைய பிரமாணங்களை குறித்த ஒரு கொள்கை. ஏன்னா தேவன் அன்புள்ளவர்னு வசனம் சொல்லியிருக்கும் போது அப்படிப்பட்டவர்கிட்ட இருந்து அன்பில்லாத ஒரு பிரமாணத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது உலக உதாரணங்களே நமக்கு தெரியும். ஒரு தந்தை வந்து மகன் கிட்ட இதை செய்யாத அப்படிங்கிறாருனா மகனுக்கு அந்த கட்டளை கண்டிப்பான கட்டளையாக தெரிந்தாலும்
அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நலன், மகன் மீதான ஒரு அன்பு ஒளிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிரின்சிபிள் பேஸ் பண்ணி பிரதர் ரசல் இந்த பாயிண்ட் கொடுக்கிறார். தேவன் அன்புள்ளவர், எனவே அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய பிரமாணத்துல அன்பு கண்டிப்பா இருக்கும், ஆனா அது வெளியே தெரியாது, மறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறார்.
ஹலோ. அப்போ பிரதர் சொல்றாரு நியாயப்பிரமாணம் பொதுவா நீதி தான் இருக்கு, அன்பு கூட இருக்கு, பட் நியாயப்பிரமாணத்துல நீதி இருக்கு. எப்படின்னா அந்த அன்பு செயல் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்ல நீதி நிறைவேறணும். அதுதான் நம்ம கிருபாசனத்துல போயிட்டு ரத்தம் தெளிச்ச பின்புதான் அது அந்த கேருபீன்கள் பறக்கிறதுக்கு ஆரம்பிக்குது, அன்பு மற்றும் வல்லமை. அதனால நியாயப்பிரமாணத்துல நீதி நிறைவேறின பின்பு அன்பு கண்டிப்பா செயலாக்கம் ஆகும் என்பதில் அவர் சொல்றார். சோ இந்த க்வெஸ்சன் நம்ம இதோட நிறைவு பெறலாம். அதாவது இந்த இஸ்ரேல்கள் சம்பந்தமாக
ஒரு சின்ன
சுருக்கமாக
அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தர் ஒரு உதாரணம் சொல்லிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி சொல்லும் போது ஒருத்தர் மேல பனிக்கட்டிகளை வீசாத, இது நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தர் மேல பனிக்கட்டிகளை வீசாத. ஆனா அன்பின் பிரமாணத்தின்படி என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் மேல இருக்கிற பனிக்கட்டிகளை எடு, பொறுக்கி எடு. இதுக்கு அது வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர் மேல வந்து பனிக்கட்டிகளை வீசாத, இது நியாயப்பிரமாணம். ஆனா அன்பின் பிரமாணத்தில் வரும்போது ஒருத்தர் மேல இருக்கிற பனிக்கட்டிகளை எடு, அந்த மேல இருந்துச்சுன்னு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதுக்கு இதுக்கு வித்தியாசம். அப்படின்னா மேல இருக்கிற அந்த வாக்கியத்துல அன்பு மறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி நியாயப்பிரமாணத்தில் அன்பு மறைஞ்சிருக்கு.
நல்லா இருக்கு.
அது நியாயப்பிரமாணத்தோட நோக்கம் பத்தி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்டோம். பட் அதே போல நியாயப்பிரமாணத்தின் பயன்கள் பத்தி ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் ஷேர் பண்ண விரும்புறேன்.
ரொம்ப வெரி ஷார்ட்டா,
வெரி ஷார்ட் தான். ரெஃபரன்ஸ் நம்பர் 542, 43, 455, 105 இந்த பக்கங்கள்ல பிரதர் வந்து ஒரு சின்ன வார்த்தையை சொல்றாரு நியாயப்பிரமாணம் பத்தி. மெசர் ஆஃப் எ பெர்ஃபெக்ட் மேன்ஸ் எபிலிட்டி அப்படிங்கிறார். மெசர் ஆஃப் எ பெர்ஃபெக்ட் மேன்ஸ் எபிலிட்டி அப்படின்னா ஒரு பரிபூர்ண மனிதனுடைய திறமையின் அளவு, அவர் எந்த அளவு திறமை உள்ளவர், அந்த திறமையின் அளவை வந்து நம்ம எதுல கண்டுபிடிக்கலாங்கிறாருன்னா நியாயப்பிரமாணத்துல. ஏன்னா நம்ம பரிபூர்ண மனிதர்கள் யாரை பார்த்ததில்ல, ஆதாம் கர்த்தர் ஏசு ரெண்டு பேர் தான், இவங்களை தவிர நாம யாரை பார்த்ததில்ல. பட் அவருடைய திறமையின் அளவு எந்த அளவு இருக்கும் அது வந்து நீங்க நியாயப்பிரமாணம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ற பாயிண்ட் இந்த நான்கு பக்கங்கள்ல பேசுறேன். தேங்க்யூ.
ஓகே. அப்ப பிரதங்களுடைய பாயிண்ட்ஸ் நீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்ம தேர்ட் க்வெஸ்சன்ஸ் வரலாம். அதுல இப்ப நம்ம மாம்சிக இஸ்ரேலர்கள் பார்த்த பின்பு இப்ப ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் பத்தி நம்ம வரலாம். அந்த வகையில நவ் டிஸ்கஸ் லவ் ஆஸ் அப்ளிகபிள் ஃபார் ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல் இன் மேத்யூ 22:36-40. இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில் அங்க நியாயப்பிரமாணத்தில் மிக சிறந்தது எது என்று அவர் கேட்கும் போது ஜீசஸ் சொல்றாங்க, உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் நீ அன்பு கூற வேண்டும் என்று சொல்றார். அது மாத்திரமில்ல, பிரதர் ரசல் அவருடைய ரைட்டிங்ஸ்ல பிதாவாகிய தேவன் மேல வச்சிருக்கிற அன்பு பத்தி எப்படி சொல்றாங்கன்னா சுப்ரீம் லவ் சொல்றார். இருக்கிறதுலே அதிகபட்ச அன்பு என்றால் தேவன் மேல வச்சிருக்கிற அன்புதான் என்று அங்க சொல்றார். கண்டிப்பா இந்த ஒரு அன்புக்கு நிறைய சோதனைகள் நம்மளுக்கு இருக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வச்சிருக்கிற மாதிரி, ஏன்னா ஜீசஸ் உடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும் போது இதனுடைய சப் க்வெஸ்சன் என்னன்னா, How can we love the Lord? அந்த மாதிரி முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஆவிக்குரிய ரீதியாகவும் மற்றும் மாம்சிக வாழ்க்கையிலும் எவ்விதமாக அன்பு கூறலாம். இது சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு, ரைட். ஆனா எப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பிராக்டிக்கலா அதை நம்ம எப்படி காண்பிக்கலாம் என்பது தான் இந்த ஒரு கேள்வி. சோ how can we love the Lord in our daily affairs of life, both in spiritual and earthly life. நீங்க ஸ்பிரிச்சுவல் தனியாகவும் எர்த்லி தனியாக கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பு நீங்க பிரதர் குருசன் எடுக்கலாம். இப்போ how can we love the Lord in our daily affairs of life?
முதலாவது பிரதர் நீங்க கேட்ட அந்த கேள்வி, இந்த அன்பு ஏதோ தேவன் வந்து நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் மாம்சிக்க இஸ்ரேலுக்கு கொடுத்தாரு. இப்போ இந்த விஷயம் வந்து இப்போ எப்படி
ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு இது எப்படி வெளிப்படுது, இதுதான் நம்ம
ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு நாம் எப்படி அன்பை.
ஆமா, அது பார்க்கும்போது என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, தேவனுடைய தேவிக திட்டம் எப்போ சுவிசேஷ யுகம் வந்தது, இப்போ அவருடைய அவருடைய எடுக்கேஷன் ப்ரோக்ராம் தேவனுடைய
கற்றுக் கொடுக்கிற திட்டம்.
ஆமா, திட்டம், அந்த மனுக்கூலத்துக்காக திட்டம் இப்போ அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு. இப்போ யூதர் யுகத்துல வந்து அவர் நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு, எனக்கு மனுஷருக்கு புரியணும் அவர் எந்த அளவுக்கு பாவம் பண்ணிக்கிறாங்க, எந்த அளவுக்கு விழுந்து போயிருக்கிறாங்க, ஸோ பாவம் என்ன குறிக்குது. பட் இங்கே அவருடைய ப்ரோக்ராம் எங்க போகுதுன்னா, நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்கிற லெட்டர் வேற, ஸ்பிரிட் வேற.
வண்டர்ஃபுல் பிரதர். ஏன்னா நியாயப்பிரமாணம் என்பது நேரடி, பட் அதுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தம் தான் நம்மளுக்கு.
ரெண்டு வேற வேற இருக்குது. அதோடைய லெட்டர் வந்து நீங்க சொன்ன 3600 லாஸ். பட் அதோட ஸ்பிரிட் வந்து இயேசு கிறிஸ்து 2:2 சொன்னாரு, தேவனுக்கு அன்பு கூறணும், பிறனுக்கு அன்பு கூறணும். இதுதான் ஸ்பிரிட். சோ இப்ப இந்த விஷயம் சுவிசேஷ யுக காலத்துல ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு இது கொடுத்திருக்கிறார். சோ நம்ம இப்போ இந்த விஷயத்தை புது சிருஷ்டிகளா இருக்கும் போது இந்த விஷயம் புரியுது, புரியுது. நம்மளுடைய இருக்கிற புது சிந்தையில இது கொண்டாடுறதுக்கு அனுதினமும் நம்ம பிரயாசப்படுத்திக்கிறோம். சோ இது வந்து ஒரு செகண்டரி சிலபஸ் இருக்கும் உலகத்துக்கு இது பாக்குறதுக்கு. எனக்கு யூதர் யுகம் நடந்த விஷயம், சுவிசேஷ யுகம் நடந்த விஷயம், 1000 ஆண்டு யுகத்துல பெரும் பாதையான வழிக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அவங்கள நடக்கிறதுக்கு நம்ம பாக்குறோம். சோ இந்த நியாயப்பிரமாணம் நம்மளுக்கு சுவிசேஷ யுகத்தில் கொடுக்கும் போது இது பிரதர் ரசல் ரீப்ரண்ட் 5088 ரீப்ரண்ட் 5101 இந்த ரெண்டு ரீப்ரிண்ட்ல அவர் 2 part ஸ்டடி, த நியூ கிரீச்சர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த டிவைன் லா, இது 2 part ஸ்டடி இருக்கு. இந்த 2 part ஸ்டடி படிச்சோன்னா ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இதுல வந்து ரொம்ப டீட்டெயிலா பேசுறாரு. நம்ம புது சிருஷ்டியா இருக்கும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு புது சிந்தை இருக்கு, பட் நம்ம அந்த சிந்தைக்கு ஏற்ற சரீரம் நம்ம கிட்ட இல்ல, நம்ம கிட்ட விழுந்து போன பலவீனான சரீரம். அந்த சரீரத்துக்குள்ள இந்த புது சிந்தை வளரணும். சோ எப்படி அந்த நியாயப்பிரமாணம் உடைய இருக்கிற ஆவி கடைபிடிக்கும் போது, சோ இது வந்து ஒரு ஆச்சரியமான காரியத்தை நடந்து கொண்டே இருக்குது இப்ப புது சிருஷ்டிகளுக்குள்ள. இந்த காரியத்தை நிமித்தம் இப்ப நீங்க கொண்டாடுறீங்க கேள்வி, நம்முடைய அனுதினமும் வாழ்க்கையில
என்னுடைய பர்டிகுலரான கேள்வி, அனுதின வாழ்க்கையில நம்ம எப்படி தேவனை அன்பு கூறுவது, முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும், whether it is spiritual or in earthly life.
இது விஷயம் ரொம்ப கிராஜுவல், ரொம்ப கிராஜுவல் டெவலப்மெண்ட் போகுது.
உடனடியா பண்ண முடியாது,
உடனடியே வராது. எனக்கு அறிவுக்கு தக்கதாக இந்த டெவலப்மெண்ட் போகுது. மறுபடியும் இது ஒரு ரீப்ரிண்ட் 3071. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த டெவலப்மெண்ட் காட்டுறது எப்படி நம்ம இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில கொண்டாடுறோம். ஏன்னா முதல் முதல் இந்த சத்தியத்தை கேட்டு நம்மளுக்கு என்ன ஒரு அன்பு வருதுன்னா, ஒரு கடமையான அன்பு வருது தேவன் மேல. ஏன்னா இவ்வளவுலாம் நல்லா செஞ்சிருக்கிற நம்மளுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு கடமையான அன்பு அவருக்கு காமிக்கணும். ஆனா போக 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 இன்னும் கொஞ்சம் சத்தியங்களை கேட்கும் போது அந்த அன்பு மாறி நன்றியான கிராட்டிடியூட் அன்புல மாறுது. சோ இப்படி போக 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 நம்ம அந்த வளர்ச்சி நடக்குது. அந்த வளர்ச்சிக்கு தக்கதாக நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம காட்டுவோம் நம்மளுடைய கிரியைகள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, எர்த்லி லைஃப்ல.
ஓகே, அப்போ ஆரம்பத்தில் எடுத்த உடனே இந்த ஒரு பெரிய அளவுல நம்ம அன்பு கூற முடியாது, முழு அளவிலும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும். ஆரம்பத்தில் இது வந்து ஒரு ஃபீலியா, ஏன்னா அது கிரீக் வேர்டு அப்படிதான் வருது. ஃபீலியா என்பது அது கடமை அன்பு, டியூட்டி லவ். எப்படி நம்ம வீட்டில் நம்மளுடைய மனைவி குழந்தைகள் அப்பா அம்மாவை நம்ம நேசிக்கிறோம், அது போல பிதாவாகிய தேவனையும் நேசிக்க தோணும் ஆரம்பத்தில். பட் இது படிப்படியாக அது வளர்ச்சி அடைஞ்சு அது பெரிய லெவலுக்கு போகணும், அதான் முழு ஆத்மா 100%. எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, நம்முடைய கர்த்தரை இயேசு மறித்து உயிர் தெரிந்த பின்பு அவர் பேதுரு அவங்கெல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு சென்ற பின்பு அவங்களுக்கு தரிசனம் காமிச்சு கேட்கிறாரு, பேதுரு நிலத்தில் கேட்கிறாரு, நீ என்னை அன்பு கூறுறியா, 3 times அப்படி கேட்கிறாரு. அப்போ அவர் வந்து அழுகிறார், அதில் ஒரு மன திரும்புதல். அதான் சொல்றாரு, நீங்க நான் உங்களை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியவே அப்படி கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, என்னுடைய ஆடுகளை நீ மேய்க்கணும், ஆடுகளை மேய்க்கணும், ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல அவரு என்னை நீ நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு இல்லைங்களா. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இது இது ஒரு ரீபன்ஸ் ஆர்டிக்கல் நான் படிக்கும் போது அதுல என்ன காமிக்கிறாருன்னா, நீ வந்து என்ன நேசிக்கிறியா அல்லது மீன் பிசினஸ் நேசிக்கிறியா, அதுதான் அதனுடைய க்வெஸ்சன். ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு பாயிண்ட் இப்போ நம்மளுக்கு முன்னாடி இருக்கு. நம்மளுக்கு கூட இப்போ அப்படித்தான், நம்ம கூட சேம் பேதுற மாதிரி தான் உலகத்தில் சாதாரண பாடுள்ள மனுஷங்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம இந்த அன்பை காமிக்கலாம், ஏதாவது எக்ஸாம்பிளோட சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதாவது நம்ம முக்கியத்துவம் எப்படி நம்ம கொடுக்குறோம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில். இப்ப நம்ம எல்லாரும் வேலையில இருக்கிறோம், பல விதமான கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா இது மத்தியில வந்து எப்பெல்லாம் வந்து ஒரு ஆவிக்குரிய விஷயம் இருக்குது, ஒரு மீட்டிங் இருக்குதோ இல்லாட்டி ஒரு கன்வென்ஷன் இருக்குதோ, அந்த டைம்ல நம்ம எப்படி ஒரு முயற்சி பண்றோம், எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றோம், எவ்வளவு பிரயாசம் பண்றோம், அதுல தெரியுது நம்ம எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோம் தேவன் மேல இந்த காரியம் குறித்து. சோ இது ஒரு எக்ஸாம்பிள்,
இஸ் ஒரு பாசிபிள் பட் சிம்பிள் எக்ஸாம்பிள் பட் ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள். பொதுவாக தேவனுடைய மீட்டிங்ஸ் கூடுகைகளுக்கு போகும்போது எந்த மாதிரியான வைரக்கியத்தோடு நம்ம கிளம்புறோம், எந்த விதமான வைரக்கியத்தோடு அவைகளை கற்றுக்கொள்றோம், எந்த அளவுக்கு அந்த வைரக்கியத்தோடு நம்ம இருக்கிறோம் கண்டிப்பாக நம்மளுடைய மனசாட்சிக்கு தெரியும். மற்றவங்களுக்கு தெரியுது இல்லையோ, நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய மனதளவில் ரெடியாக இருக்கிறோம். நிறைய பேர் நம்ம இன்ட்ரெஸ்ட்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த வாஞ்சி இந்த இது அது ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறார் பிரதர் வந்து. அப்போ தேவன் மேலே நம்ம அன்பு கூறுவதற்கு ஆவிக்குரிய வகையில் நீங்க ஏதாவது சொல்றதுன்னா சொல்லலாம், அதே போல பூமிக்குரிய வகையில் ஏதாவது எக்ஸாம்பிள் இருந்தா கூட நீங்க சொல்லலாம்.
இது ரொம்ப இந்த கேள்வி வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் படிக்கும் போது எனக்கு பாயிண்டே கிடைக்கல இப்படி. ஆனா பட் அது கொஞ்சம் ப்ராக்டிக்கலா வந்து யோசித்து ஒரு ஆர்டிக்கல் படிக்கும் போது ஒரு நிறைய விஷயம் கிடைச்சது அதை பத்தி. இந்த கேள்வி சம்பந்தமா
நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா
சுருக்கமா சொல்றேன். அது வந்து அதாவது நம்முடைய ஒரு மாம்சம் அதாவது பூமிக்குரிய தேவைகளில் எப்படி வந்து தேவனிடத்தில் நம்ம அன்பு கொள்ளலாம், இது குறித்து ஒரு வசனம் சங்கீதம் 37:25 சொல்றாரு. நான் இளைஞனா இருந்தேன், இப்பொழுது முதிர் வயது உள்ளவனானே, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை. ரொம்ப சகோதரர் ரசல் அவர்கள் இது வாக்குத்தமா கொடுத்துக்கிறார், அது எழுதிக்கிறார். அதுல என்ன பாயிண்ட் சொல்றாருன்னா, கண்டிப்பா வந்து இன்னைக்கு ஒரு கான்சன்ட்ரேட்டடு குடும்பம், அந்த அவங்க இந்த உலகத்துல வந்து எவ்வளவோ தியாகம் பண்ணி கடவுளுக்காக ஊழி தேவனுக்காக சகோதரர்களுக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணி அவங்க வந்து ஒரு ஏழ்மையான நிலைக்கு போனாலும் என்ன விஷயம் சொல்றாருன்னா, அவர்கள் பட்டினி கிடந்து சாகுவதற்கு தேவன் விடமாட்டார். அதான் சொல்றாரு, அவர்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் பட்டினி கிடந்து சாகுவதற்கு தேவன் விடமாட்டார். அதான் சொல்றாரு.
அப்போ வந்து தேவன் கண்டிப்பா வழி நடத்துவார்.
அதாவது பூமிக்குரிய தேவைகளை நிச்சயமாக தேவன் வந்து சந்திப்பார்.
அந்த ஒரு விசுவாசம் தேவன் மேல வச்சுக்கிற அன்புக்கு அடையாளம்.
அதே மாதிரி அவருடைய சந்ததி இறந்து திரிகிறது நான் காணவில்லை. ஒருவேளை நம்ம இந்த கடைசி காலத்தில் இருக்கிறதுனால நம்முடைய பிள்ளைகள் என்ன ஆகும், மகா உபத்திரவத்தில் பின்னாடி அதை கூட காப்பாத்துறங்கிறார் ரீபின்ஸ்ல சகோதரர். ரொம்ப அருமையா அந்த பாயிண்ட் பேசுற, அதை கூட காப்பாத்துறங்கிறார். அப்படின்னு என்னன்னா, நிச்சயமா நம்முடைய அதாவது பூமிக்குரிய தேவைகள் நிச்சயமா தேவன் வந்து இன்னி வரைக்கும் எவ்வளவோ செஞ்சிட்டு இருக்கிறார் மூலமாக.
ஓகே, அப்ப நீங்க சொல்ற வச்சு பார்க்கும்போது தேவன் நம்மளை வழிநடத்துவார் என்ற அந்த அதிகமான அந்த விசுவாசம் அவர் மேல வச்சுக்கிற அன்பினுடைய அடையாளம். எனக்கு ஒரு வேற ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல
நினைக்கிறேன்,
பண்ணுங்க.
பூமிக்குரிய விஷயம் பட் ஆவிக்குரிய விஷயம் வரும்போது அதுல எவ்வளவு விஷயத்துல வந்து அன்பு கூடுறாரு, அவருடைய அன்பை நம்ம பார்க்க முடியும்.
கொஞ்சம் மைக் பக்கத்துல.
ஆவிக்குரிய விஷயத்துல எவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். ஒரு ஒரு சோதனை, ஒரு கஷ்டம் வரும்போது தேவன் நம்ம கஷ்டப்படும் போது தேவன் நமக்கு என்ன பண்றாருன்னா, அதை தாங்கறதுக்குண்டான பெலத்தையும் தராரு. ஒருவேளை அது நமக்கு ரொம்ப ஹெவியா இருந்துச்சுன்னா அது தப்பித்துக் கொள்ற போக்கையும் உண்டு பண்றாரு. எவ்வளவு எவ்வளவு நம்ம அது தேவனுடைய அன்பு எவ்வளவு இருக்கு நம்ம உணர முடியாது. அதே போல வந்து ஒரு பலவீனத்துல விழுந்து நம்ம தவிக்கும் போது, ஒரு ரொம்ப வந்து மனசு ஒடிஞ்சு போகும்போது, வா கிருபாசன தண்டிக்கு வா, உனக்கு அந்த இறக்க செய்யற. அப்போ நம்ம கிருபாசன தண்டிக்கு சென்று அந்த மன்னிப்பு இறக்கத்தை சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும் போது, ஐயோ தேவன் எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு, அவருடைய அன்பு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த தேவனுடைய அன்பை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஆவிக்குரிய விஷயத்துல எவ்வளவோ செய்யறாரு. இன்னும் வந்து நம்முடைய சகோதரர் மற்றவங்க நம்மளை புரிஞ்சிக்காம போகும்போது, நம்மளை வெறுக்கும் போது, நம்மளை வந்து கைவிடப்படும் போது தேவன் அவருடைய வாக்கு திட்டங்கள் உன்னோட இருக்கிற,
எஸ்
உன்னை நான் உன்னை நான் நேசிக்கிற அந்த வாக்கு திட்டங்கள் தேவன் அப்படிதான் இருக்கிறார். அந்த சமாதானத்தை நம்ம கொடுத்து நடத்தும் போது அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அனுபவிச்சிருக்காருங்கிறது நம்ம உணர முடியுது. இன்னும் நிறைய லிஸ்ட் போடுறது.
அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரு, சகலம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும்.
ஆமா,
அது மிகப்பெரிய.
அதே மாதிரி நம்ம பாதை மாதிரி போகும்போது நம்மளை சிச்சித்தும் அன்பு கூடுறாரு.
அது கூட அன்பு தான்.
நம்ம பாதை மாதிரி வந்து போகும்போது நம்மளை சிச்சித்து, ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ அந்த நம்மளுடைய அந்த நம்மளை சிச்சித்து சில பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்து அதுல நல்வழிப்படுத்துறாரு, அதுல கூட தேவனுடைய அன்பை நம்ம பார்க்க முடியும், நம்ம உணர முடியும். இது மாதிரி
எனக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய சான்ஸ் முடிஞ்சா இன்னும் பேசணும்.
நிறைய இருக்கு, அது
நிறைய பேசுறது வாய்ப்பு இல்லை.
சில இந்த மாதிரி ஒரு முக்கியமானதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம். இந்த சத்தியத்துல வரும்போது நம்முடைய சொந்த பந்தம் குடும்பம் எல்லாம் விட்டுட்டு வந்து அந்த அன்பெல்லாம் நம்ம விட்டாச்சு, போய் நமக்கு கிடைக்காது அதெல்லாம்.
குட் குட்.
ஆனா அப்படி வந்த இன்னைக்கு வந்து எவ்வளவோ நமக்கு வந்து ஜீவனை கொடுக்குற சகோதரருடைய ஐக்கியத்தையும் அன்பையும் ஒரு ஃபேமிலி நமக்கு வந்து கொடுத்து இங்க பாக்கும்போது தேவனுடைய அன்பு எவ்வளவு பெருசுங்கிறது உணர முடியும். எவ்வளவோ செய்யறாரு.
இல்ல நான் கூட ஒரு இன்டர்வியூ எனக்கு ஒரு விஷயம் மைண்ட்ல வருது, என்னன்னா சில அனுபவங்கள் மூலமா சொல்றேன் நான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேரேஜ், இப்போ தேவனுடைய ஒரு புது சிருஷ்டி மேரேஜ் பண்றாங்கன்னு வைப்போம். இப்போ மேரேஜுக்காக அவங்க ரெடி ஆகும் போது ஒருவேளை உலகத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு வரனோ அல்லது ஒரு பெண்ணோ கிடைக்குது அப்படிங்கும் போது ஒரு புது சிருஷ்டிகள் ஆன பின்பு இப்போ தேவன் மேல் அன்பா அல்லது உலகத்தின் மேல் அன்பான்றது ஒரு டெஸ்ட் இருக்கலாம் இல்லையா? கரெக்டா நான் சொல்றது ஏமே கரெக்ட். அப்ப அந்த மாதிரி டைம்ல எப்படி முடிவு எடுக்கலாம்? இது கூட நம்ம சொல்லலை, ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் தான். இப்ப நம்ம உலகத்தின் வாழ்க்கைய பெருசா நினைச்சு நம்ம போயிட்டோம்னா நம்ம கிட்ட தேவன் மேல அன்பு இல்லைங்கிற அர்த்தம் தானே? கரெக்டா. அதனாலதான் ஜீசஸ் சொன்னாங்க, என்னை விட மத்தவங்க மேல நீங்க அன்பு செலுத்தினீங்கனாக்கா என்னுடைய சீஷர் இல்ல,
என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொண்டீர்கள், என்னுடைய கற்பனைகளை கை கொண்டீர்கள், அதுல அன்பு இருக்கு.
எஸ் ஆமா. அப்போ இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கைகள் தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல கூட எவ்வளவு சிரமங்கள் போனாலும் எவ்வளவு கஷ்டம் போனாலும் பொறுமையோட இருந்து தேவனுக்காக காத்திருக்கும் போது நீங்க சொன்னீங்க கண்டிப்பா தேவன் நடத்துவார்,
கண்டிப்பா ஆசீர்வதிப்பார்,
கண்டிப்பா பண்ண
அன்பை பெருசா பார்க்க முடியும் கண்டிப்பா.
அது சில டைம்ல எக்ஸ்ட்ரீம் டெஸ்டிங் கூட போகலாம், வாய்ப்பு இருக்குல்ல.
இது தேவன் மேல நம்மளுடைய அன்பை எப்படி காட்டலாம்னா நம்ம விசுவாசிக்கிறோம் அவருடைய வார்த்தை. இது ஒரு பெரிய விஷயம், நம்ம காமிக்கிறோம் நம்முடைய அன்பு தேவன் மேல. இப்போ அநேக வசனங்கள் இருக்கு, நம்ம விட்டு விலகுறதும் இல்லை, கைவிடுறதும் இல்லை. அந்த விஷயத்தை நம்ம உண்மையா நம்ம நம்பிட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில காமிப்போம், பொறுமையா காத்துன்னு இருக்கோம் தேவன் மேல. ஆனா அதே சமயத்துல நம்ம தேவன் மேல அன்பு இல்லைன்னா அப்போ நம்ம அந்த விஷயங்கள் மேல காக்க மாட்டோம், பொறுமையை காமிக்க மாட்டோம், மற்ற பிரயாசங்கள் சுயத்துல நம்ம ட்ரை பண்ணுவோம்.
எஸ் நம்ம அன்பு வந்து நம்மளுடைய செயல்கள் மூலமா தான் காமிக்க முடியும். பின்ன வாயில நம்ம செஞ்சா காத்து பேசினா அது கண்டிப்பா யாருக்கும் பிரயோஜனம் இல்ல, காமிக்க முடியாது. சோ அந்த வகையில இந்த பிதாவாகிய தேவன் மேலும் கர்த்தர் மேலும் நம்முடைய ஆவிக்குரிய வகையில அதிகமான அன்பு கண்டிப்பாக செலுத்த வேண்டும் என்பது இன்னைக்கு நம்மளுக்கு முன்பாக அதான் வந்து முதலாம் கற்பனை. பிரதர் ஜான் நீங்க இப்ப சான்ஸ் எடுக்கலாம்.
ஆமா பிரதர், இது வந்து நம் தேவன் மீது எப்படி அன்பு கூறுவது என்ற கேள்வி.
அதே என்னுடைய கேள்வி.
அந்த கேள்விக்கு பிதருடைய எழுத்துக்கள்ல பார்க்கும்போது இது நம்முடைய உடன்படிக்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ஒவ்வொரு நாளும் நம்ம செய்து கொண்ட உடன்படிக்கையில எந்த அளவு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை பொறுத்து, அதை பொறுத்துதான் அமைது நாம் தேவன் மீது வச்சிருக்கிற அன்பு. ஏன்னா எந்த அளவு உண்மையும் விசுவாசமும் காமிக்கிறோம் உடன்படிக்கையை நிறைவேற்றுறதுல, அந்த அளவு தேவன் மீதான நம்முடைய அன்பு பாசம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி வருது, சந்தோஷம் வருது, அதனுடைய உணர்வே தனி.
ஸ்பெஷல், ரொம்ப ஹை பாயிண்ட் நீங்க கொடுக்குறீங்க. இந்த உடன்படிக்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அப்போ அது அசருடைய சில எழுத்துக்கள் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. இந்த தேவன் மீதான அன்பு நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அதை பத்தி புதர் பேசுறார். ஒரு ரெண்டு லைன் மாத்திரம்
படிக்கலாம்.
திஸ் கான்சக்ரேஷன், அதாவது நம்முடைய அந்த உடன்படிக்கை அல்லது அர்ப்பணிப்பு, ஆர் சாக்ரிஃபைஸ் ஆஃப் எர்த்லி இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹோப்ஸ் அண்ட் எய்ம்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ், அதாவது பூமிக்குரிய நம்முடைய காரியங்கள், நம்முடைய நம்பிக்கைகள், லட்சியங்கள், கனவுகள், இதெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றோம் நம்முடைய உடன்படிக்கையில, அதாவது பலி செலுத்துறோம். இப்படி பலி செலுத்துறது எதனால அப்படின்னா, இஸ் ப்ராம்ப்டட் நாட் பை ஃபியர் நார் பை செல்ஃபிஷ் லவ் ஆஃப் ரிவார்ட்.
ஓ, செல்ஃபிஷ் லவ் கூட இருக்கு.
தேவனுக்கு நம்முடைய காரியங்களை நம்ம உடன்படிக்கையில பலியா செலுத்த துவங்குறோம், அது எதன் அடிப்படையில நடக்கிறது இல்லைன்னா பயத்தினாலேயோ அல்லது ஒரு சுயநலமான அன்பினாலேயோ அதை நம்ம செய்யறதில்லை. மாறாக அருமையான வார்த்தை சொல்றாரு, பட் பை அ பியூர் லவ், சுத்தமான அன்பு. யார் மீதுனா தேவன் மீது. பை அப்ரிசியேஷன் ஆஃப் தி டிவைன் லவ் அண்ட் எ ரெஸ்பான்சிவ் லவ் விச் டிசைட்ஸ் டு மேனிஃபெஸ்ட் இட் செல்ஃப் டுவர்ட் காட் அண்ட் இன் கோஆபரேஷன் வித் ஆல் ஆஃப் இஸ் ஒண்டர்ஃபுல் பிளான். அப்போ தேவன் மீதான அந்த ரெஸ்பான்சிவ் லவ், ஒரு மதிப்புக்குரிய அல்லது மரியாதை ரீதியான அன்பு நம்முடைய உடன்படிக்கையில ஸ்டார்ட் ஆகுது. இதை ஒருவேளை எக்ஸ்பிளைன் பண்ணா, தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்திருக்கிறார் தன்னுடைய நமக்காக. யாருக்காகன்னா நமக்காக. இது யோசிக்கும் போதே தேவன் மேல நமக்கு அளவு கொள்ளாத அன்பு வருது. ஏன்னா முழுக்க அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியாம நடக்கிறோம், ஆனா இவ்வளவு தூரம் நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறார். அடுத்தாப்புல என்ன செய்யறாருன்னா, சத்தியம் கொடுத்து அவருடைய தெய்வீக திட்டத்தை விளக்கி காமிச்சு, என்னோட நீ உடன்படிக்கை பண்ற ஒரு வழி இருக்கு, இந்த வழியில வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய சுபாவத்தை நான் தரேன். இந்த மாதிரி பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு போட்டு அறிவித்து காண்பிக்கும் போது நம்மால தேவன் பத்தி பேசுறதுக்கு வாய் வரமாட்டேங்குது. அப்போ இந்த உணர்வு, இந்த சத்தியங்கள் உள்ள போகும்போது தான் புதர் சொல்ற அந்த பியூர் லவ், இது ஒரு செல்ஃபிஷ் லவ் இல்ல, பியூர் லவ், சுத்தமான அன்பு தேவன் மீது துவங்குது. இது உடன்படிக்கையில. இப்ப கேள்வி என்னன்னா, தேவன் மீது நாம் எப்படி அன்பு கூறுகிறோம், எப்படி அன்பு கூற முடியும் அப்படின்னா, இந்த சுத்தமான அன்புல நம்மளுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுற விஷயத்துல அல்லது நம்முடைய பலி செலுத்துகிற காரியத்தை நிறைவேற்றுகிற விஷயத்துல எந்த அளவு உண்மையுள்ளவங்களா நடக்கிறோம், ஃபெய்த்ஃபுல் இன் சாக்ரிஃபைஸ், அதுல அதை பொறுத்து தான் அமையும் நம்ம தேவன் மேல வச்சிருக்கிற அன்பு. அதன் மூலமா தான் தேவனுக்கு நம்ம அன்பே காமிக்க முடியும்.
கிரேட், கிரேட்.
இல்ல இதுல நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண இல்லைங்களா, இது யாருக்கு அப்படின்னாக்கா முழுவதுமாக அர்ப்பணித்து வந்தவங்களுக்கு தான். இப்ப நம்ம பேசுனது, ஏன்னா தேவன் வந்து இது எல்லாம் யாருக்குதான் செய்வாருன்னா, முழுவதுமாக அர்ப்பணித்து வந்து கடவுளுக்காக தேவ சித்தம் செய்யறேன்னு முழுவதுமாக அர்ப்பணித்து வந்தவங்களுக்கு தான் இதெல்லாம் செய்யறாரு.
உடன்படிக்கையை நம்ம எந்த அளவுக்கு நிறைவேற்றுமோ அந்த அளவுல தான் இருக்குது நம்மளுடைய அன்பின் அளவு. தேவன் மேல வச்சிருக்கிறோமா இல்ல செல்பிஷா என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து சில ஆவிக்குரிய பாயிண்ட்ல ரொம்ப ஒண்டர்ஃபுல் பாயிண்ட் அவர் பிரதர் கொடுத்துக்கிறாரு. பூலோக வாழ்க்கையில் கூட சில உதாரணங்கள் நம்ம பார்த்தோம். வேற இது சம்பந்தமா பிரதர் குருஷ்ணா அதை சொல்றீங்களா, எக்ஸ்ட்ரா ஏதாவது பாயிண்ட்ஸ், எனி பாயிண்ட்ஸ்?
அந்த சங்கீதம் 116 இருக்கு இல்லைங்களா, ஒரு பிரதர் சொன்ன முழுமையான அர்ப்பணிப்போடு இருக்கிற ஆவி என்னன்னா, தேவன் மேல அன்பு எப்படி நம்ம காட்டுறோம்னா, ஃபர்ஸ்ட் உணர்றோம் தேவன் நம்ம சேர்ந்த சகல நன்மை எவ்வளவு செய்கிறார் நம்மளுக்கு, என்னத்தை செலுத்துவேன்னா நம்ம அவரு செஞ்ச நம்மளுக்காக இருக்கிற நன்மைகளுக்காக, இப்ப நம்ம அவருக்காக நம்ம என்ன செலுத்துவேன் நம்ம யோசிக்கிறோம். சோ அந்த வகையில அந்த உண்மை, அந்த அந்த அவர் அவர்கிட்ட நம்ம காட்டிட்டு இருக்கிற உடன்படிக்கை, அந்த உண்மை காட்டுறதுக்கு நம்ம அந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம அதை செலுத்துவேன். ஸோ அந்த ஒரு மனநிலை வந்து அது காமிக்கிறது நம்மளுடைய அன்பு தேவன் மேல.
ஒண்டர்ஃபுல் பிரதர். அந்த வகையில தான் இப்போ பிரதர் ஸ்ரீபென்ஸ் நம்பர் கொடுத்துருக்குறாங்க, 5101508 மற்றும் 3071-2806 போன்ற ஆர்டிகிள்ஸ் நம்ம படித்தோம்னா இதனுடைய எல்லா விவரங்களும் ஓரளவுக்கு நம்ம புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் நம்முடைய தேவனையும் கர்த்தரையும் தான் நம்மளுடைய லைஃப்ல, அது ஆவிக்குரியதாக இருந்தாலும் சரி பூலோகமாக இருந்தாலும் சரி, நம்பர் ஒன் பிளேஸ்ல நம்ம வைக்கிறது அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டி. அது மட்டும் இல்ல, அது நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கு, அன்பின் பிரமாணம். ஏன்னா அதை பத்தி யாக்கோபு அப்போஸ்தலர் என்ன கொடுக்குறாங்கன்னா, கோல்டன் ரூல், ராஜரிக பிரமாணம் என்று நம்மளுக்கு சொல்றாரு. நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாங்களா, நெக்ஸ்ட் சப் க்வெஸ்டின் ஆக்சுவலி.
பழைய ஓல்டு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய பிள்ளைகள் வந்து அவங்க ஒரு சத்தியத்துக்காக அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க நல்லா ஓரளவுக்கு வாழ்ந்தவங்க போயிருக்காங்க. ஆனா அவங்களுடைய பிள்ளைகளை வந்து நீங்க வந்து அவங்க சரியானபடி நீ சத்தியத்துல சில பேர் இருக்காங்க சில பேர் இல்ல, ஆனா அவங்களை கூட தேவன் வந்து நீங்க நல்லதா வச்சிருக்காரு. உலகப்புறம் தேவன் நல்லதா வச்சிருக்காரு. சத்தியத்துக்காக வந்து வாழ்ந்து முடித்த பரிசுத்தவான்களுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம மத்தியில அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு குடும்பங்கள இருக்காங்க. உலக பிரகாரமா ஆவிக்குரிய ரீதியில
என்ன சொல்றனா, தேவன் வச்சிருக்காரு ஓகே, நாம எப்படி நம்ம சைடு, இப்ப நம்ம சைடு தான் பேசிட்டு இருக்கிறோம்,
ஒரு டெஸ்டிமோனி
அவர் சைடு இல்ல, அது அடுத்த க்வெஸ்சன்ல வருது. சோ இந்த க்வெஸ்சன் நம்ம அது முடிது, பட் நெக்ஸ்ட் சப் க்வெஸ்சன் வந்து என்னன்னா, How do we love our neighbor as yourself? உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி என்று சொல்லும் போது, ஹூ இஸ் அவர் நெய்பர், நம்மளுக்கு அடுத்தவர்கள் யார் என்கிற ஒரு க்வெஸ்டின். அது பிரதர் ஜான் நீங்க சொல்லணும். பிரதர் குருஷனோ நெக்ஸ்ட். ஹூ இஸ் அவர் நெய்பர்? இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வேத ஆதாரங்கள் அல்லது பிரதருடைய ரைட்டிங்ஸ் ஏதாவது நீங்க காமிக்கலாம்.
ஸோ ஹூ இஸ் அவர் நெய்பர்? எனக்கா பிறன் நம்ம தெரிஞ்சா தான் நம்ம அன்பு கூற முடியும். ஸோ ஹூ இஸ் அவர் நெய்பர்? இந்த விஷயத்தை ஆக்சுவலி ஒரு தெளிவான பதில் வரும் ரொம்ப லேட். ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம வளர்ச்சியில் வளரும் போது சுயநாளத்திலேருந்து தான் வந்துன்னுக்குறோம் இல்லைங்களா? ஸோ சுயநாளத்திலேருந்து நம்ம இப்போ தேவனுடைய சத்தியம் கேட்டு அவருடைய நீதி தெரிஞ்சு அவருடைய அன்பு புரிஞ்சுன்னு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அந்த நேபர் கூட அது மாறினே இருக்கும். ஸோ எப்படி சொல்லலாம் கேட்டாக்கா, அவர் நேபர் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற பிரகாரமாக ஒவ்வொரு மனுஷன் நம்மளுடைய நேபர் தான். ஒரு சகோதரர் நம்மளுடைய விசேஷ நேபர். அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம வசனத்தில் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா, அந்த கலாத்தியர் 6:10, எல்லாத்துக்கும் நன்மை செய், விசேஷமா தேவனுடைய வீட்டார். ஸோ அந்த நெய்பருடைய விஷயத்தில் பார்க்கும்போது எல்லா மனிதன் மேல நம்ம அன்பு வரும். இந்த சத்தியத்தில் வந்து எவ்வளவு அதிகமா அதிகமா நம்ம படிச்சு தெரிஞ்சு நிற்கிறோம், எந்த அளவு அதிகமா அதிகமா தேவன் பற்றி தெரியுது அந்த அளவுக்கு நம்மளுடைய அன்பு பெருகும். உலகத்து மேல எந்த மதம் இருக்கட்டும், எந்த ஒரு எப்படி சொல்ல ஜாதி இருக்கட்டும், நம்மளுக்கு அந்த அந்த காரியத்தை முன்ன மாதிரி நம்மளுக்கு பாதிக்காது. நம்ம எல்லார் மேல அன்பு கூறுவோம். ஆனா விசேஷமான அன்பு யார் இருக்கும்னா சகோதரர்கள் மேல.
ஓ, சகோதரர்கள் வந்து நம்மளுக்கு உன்னை நேசிக்கிறது போல பிறன் என்கிற லிஸ்ட்ல வராங்க. நெய்பர்
எனக்கு அதிகமா நேரம் நம்ம அவங்க கூட தான் இருக்கிறோம். அந்த வகையில் அவங்க தான் நம்மளுடைய இமிடியட் நெய்பர்.
ஓகே, அப்போ கரெக்ட் தான். நம்மளுடைய பிறன் என்பது நம்மளுடைய அன்பு சகோதரர்கள் தான் இல்லைங்களா? அப்போ முதல்ல அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஹூ இஸ் அவர் நெய்பர்? அதனுடைய சப் கொஸ்டின் நான் போறேன், செகண்ட் கொஸ்டின். இதுக்கு இன்னொரு பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்களா, சொல்லுங்க
சார். நம்முடைய நெய்பர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்முடைய கூட இருக்கிற சகோதரர்கள் வராங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒரே உடன்படிக்கைக்குள்ள இருக்கோம், ஒரே சத்தியத்தில் இருக்கிறோம், ஒரே டிவைன் ஃபேமிலிக்குள்ள இருக்கிறோம். அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்முடைய அண்டை வீட்டார் யாருனாக்கா நம்முடைய கூட இருக்கிற சகோதரர் தான். அரிப்பின் 5:6 பிரதர் சொல்லிக்கிறாரீங்க. அதே மாதிரி இந்த நல்ல சமாரியன் ஊமை பேசும்போது கூட சகோதரர் ரசல் அவர் சொல்லும் போது நம்ம அண்டை வீட்டார் இங்க யாரு சொல்றாருனாக்கா பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுமே நம்முடைய அண்டை வீட்டார் தான் சொல்றாரு. ஏன் அப்படின்னா பூமிக்கு அந்த பக்கம் அவங்க இருக்கிறாங்க, பூமிக்கு இந்த பக்கம் நாம இருக்கிறோம். ஆகும்போது நம்ம பக்கம் பக்கம் ஒரே பூமிங்கிறோம். அப்போ வந்து ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் கூட அவங்க கூட நம்முடைய அண்டை வீட்டார் தான். அப்படின்னு என்ன விஷயத்த சொல்ல வர்றாருன்னா, கண்டிப்பா வந்து நம்முடைய சகோதர அதாவது கூட இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் நம்ம நன்மை செய்யணும், அதே மாதிரி உலகத்துக்கும் நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது நன்மை செய்யணும்.
எஸ், ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நம்ம உதவி செஞ்சு யாருடைய கஷ்டத்தை நீக்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல அந்த குவாலிட்டி இருக்குதாங்கிறதா செக் இல்லைங்களா? நம்மளுக்குள்ள சுத்தமான அந்த அன்பு இருக்குதான்றதுதான் ஒரு டெஸ்டிங்கை தவிர, மற்றபடி மற்றவங்களுடைய கஷ்டத்தையும் அல்லது மற்றவங்களுடைய பிரச்சனைகளையும் முற்றிலும் சால்வ் பண்ற அளவுக்கு நம்ம கையில சக்தி இல்லை. பட் இது இது ஒரு பாயிண்ட் தான். ஸோ நம்ம அதனுடைய சப் கொஸ்டின் போகலாம். வேற சொல்றீங்களா? அமிர்த ஜான் நீங்க சொல்லலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
ஞாபகம் நைபர் அது எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஆனா ஏன்னா புதுசு எல்லாம் பேசிட்டாங்க, வசனம் மாத்திரம் படிக்கல.
வசன ஆதாரங்கள் ரொம்ப நல்லது.
கலாத்தியர் 6:10.
ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம்.
ரெண்டு வகுப்பார் பேசுறாரு, யாவருக்கும் அப்புறம் விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். அப்போ சத்தியத்துல வந்ததுக்கு அப்புறம் நமக்கு உள்ள வரும்போது ரெண்டு பேர் தான் தெரிவாங்க, தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனா சத்தியத்துல வந்ததுக்கு அப்புறம் தான், ஒருவேளை நம்ம அவங்கள்ட்ட இருந்து பார்வையை திருப்பினோம்னா உடனே நம்ம கண்கள்ல படுறது பிரதர் சொன்ன மாதிரி இமீடியட் ரிலேஷன்ஷிப் வந்து நம்முடைய சகோதர சகோதரிகள், இவங்களை தாண்டிட்டா மற்ற பொதுவான ஜனங்கள். தட்ஸ் ஆல்.
ஓகே, தேங்க்யூ. அப்போ அடுத்த சப் கொஸ்டினுக்கு நம்ம போலாம். யாரு நம்முடைய பிறன் என்று தெரிந்து கொண்ட பின்பு அந்த பிரமாணம், இரண்டாவது பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, உன்னை நேசிக்கிறது போல என்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்குது. அதனால ஹவு டு வி லவ் அவர் செல்ஸ், நம்மளை நாமளே நேசிக்கிறதுனா என்ன, முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி என்கிற அந்த ஒரு பாயிண்ட். சோ அந்த வகையில் ஹவு டு வி லவ் அவர் செல்ஸ், இந்த பாயிண்ட் பிரதர் புருஷன் எடுக்கிறீங்களா?
லவ் விஷயத்துல ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ் வரணும் இல்லைங்களா? எப்பவுமே நீதி நீதி வந்தா தான் அப்புறமா தான் அதுக்கு மேல வந்து லவ் பில்ட் பண்ணலாம்.
எஸ் நம்ம நியாயப்பிரமாணத்துல கூட அப்படிதான், ஃபர்ஸ்ட் நீதி அதுக்கு அப்புறம் தான் லவ் வருது.
சோ இந்த க்வெஸ்சன் ஹவு டு வி லவ் அவர் செல்ஸ் கேட்டனா, முதலாவது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம பார்வையில இருந்து ஜஸ்டிஸ் என்ன நம்மளுக்காக.
ஏதோ உதாரணம்
எது ஜஸ்டா இருக்கு,
எக்ஸாம்பிளோட சொன்னீங்கன்னா
பரவாயில்ல. நம்மளுடைய இது உதாரணத்தை எடுக்கும்போது
சிம்பிள் உதாரணம்,
குடும்பத்துல இருக்கும்போது நம்மளுடைய என்னதான் நம்மளுடைய ரைட்ஸ் இருக்குது குடும்பத்துல? ஒருவேளை நம்ம பெற்றோர் இருந்தனா நம்ம பிள்ளைங்கள் கிட்ட என்ன ரைட்ஸ் இருக்குது? நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது பிள்ளைகளுக்கு. நம்ம வந்து ஒரு அவங்களுக்கு உரிமை கொடுக்கணும், அவங்க ஃப்ரீடம் கொடுக்கணும். அட் சேம் டைம் நம்ம பெற்றோர் இருக்கும் போது நம்ம கண்டிப்பா அவங்க சில நேரத்தில் வந்து இன்டர்வியூன் பண்ணோம். ஸோ இந்த ஜஸ்டிஸ் விஷயம் ஃபர்ஸ்ட் புரியணும். ஜஸ்டிஸ் புரிஞ்சுட்டாக்கா தான் நம்ம நெக்ஸ்ட் லவ் புரியும். ஸோ அந்த வகையில் நம்மளுடைய லவ் அவர் செல்ஃப் சொல்லும் போது அவர் செல்ஃபுடைய அர்த்தம் வந்து பர்சனல், அதாவது இப்படி இது சொல்லும் போது நம்மளுடைய தேவைகள்,
நம்முடைய தேவைகள்,
நம்மளுடைய குடும்பங்கள், நம்மளுடைய இருக்கிற வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சோ இதெல்லாம் வந்து செல்ஃப் லவர்,
நம்மளுடைய
லவ், நம்மளுடைய செல்ஃப். ஓகே, சோ இந்த விஷயத்துல நம்ம எப்படி அன்பு கூறணும்னா, கண்டிப்பா சத்தியத்துல வந்த பின்பு ஜஸ்டிஸ் வெளிப்படுது ஃபர்ஸ்ட். எதுதான் ஜஸ்ட், எதுதான் நீதி நம்ம செய்யறது? ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது நீதி, ரொம்ப அநீதி பண்ணிட்டு இருந்தோம், ரொம்ப சுயநலத்துல பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வந்து அந்த விஷயம் ரெக்கக்னைஸ் பண்றோம். சோ அந்த விஷயம் ரெக்கக்னைஸ் பண்ணும்போது கண்டிப்பா நிறைய மாற்றுதல் வரும். இப்போ இந்த விஷயம் நம்மளுக்குள்ள மாற்றுதல் வந்தா ஆக்சுவலி இது ரொம்ப பெரிய வேலை நம்மளுக்குள்ள நடக்குது. அப்புறமா கண்டிப்பா நம்ம மற்றவர் உடைய இருக்கிற உரிமைகள், மற்றவருடைய இருக்கிற எப்படி சொல்லனா தேவைகள் கூட நம்மள புரியும் இந்த இந்த காரியத்துல.
அப்போ நம்மளுடைய தேவைகள் என்னன்றத பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்கணும்.
ஆமா எக்ஸாக்ட்லி, அதாவது ஒரு லிமிட், ஃபார் எக்ஸாம்பிள்
லிமிட் இருக்கு.
நம்ம துணி போய் வாங்கும் போது,
துணி வாங்குறோம்,
நம்ம வந்து ஒரு ஷூஸ் போய் வாங்கும் போது, நம்ம சாப்பிடுற விஷயத்துல ஒரு சர்டன் சர்டன் லிமிட் இருக்கு, ஒரு மாடரேஷன் இருக்குது, அளவுக்குள்ள இருக்கணும்,
ஒரு அளவு இருக்கு.
இதுதான் விஷயம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சகோதரர் சொல்லிட்டு இருந்தாரு இன்னைக்கு, இந்த மாதிரி யாரோ அவங்களுடைய இருக்கிற சொந்தக்காரர் வந்தாங்க, வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, ஒரு அமௌண்ட், ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்தாங்க. சோ அந்த சகோதரருடைய மனைவி என்ன பண்ணா, உடனடியே ஒரு திட்டம் போட்டு நிறைய ஸ்பெண்ட் செலவு பண்ணதுக்கு திட்டம் போட்டு வாங்கிட்டாங்க. அந்த சகோதரருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவரு கான்சன்ட்ரேட், மனைவி கூட கான்சன்ட்ரேட். மனைவி கிட்ட கேட்டாங்க, இது நியாயமா நீங்க செஞ்சீங்க? இது நல்ல விஷயம் இல்ல, ஏன்னா நீங்க புது சிருஷ்டி, நீங்க புரியணும். கண்டிப்பா காசு வந்துச்சு, ஓகே கிஃப்ட், பட் இது வந்து முழுமையா இந்த மாதிரி செலவு பண்றது இது எந்த விதத்துல நியாயமா இருக்கு? கொஞ்சம் காசு வந்து சேர்த்து வச்சிருக்கலாம், கொஞ்சம் காசு வந்து மற்ற நல்லா காரியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது உடனே
உடனே
எப்படி செலவு பண்றது இது எப்படி? சோ சில நேரத்தில் ஹவு டு வி லவ் அவர் செல்ஸ், ஒருவேளை சில டைம் நம்ம லிமிட்க்கு வெளியே போயிருக்கிறோம் லவ் அவர் செல்ஸ். நம்ம இந்த விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், என்னத்தான் மாடரேஷன் என்ன இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய.
பொதுவா நம்ம அந்த செல்ஃபிஷ்னஸ் தான் நம்ம அப்படி பண்ணுது.
அது ஓல்டு ஸ்பிரிட், அது எனக்கு அந்த ஓல்டு ஸ்பிரிட்ல அந்த மாதிரி தான் எழுத்தின் போவோம். புது சிருஷ்டி வந்து
இதுக்கு உதாரணமா, நம்மளுக்கு ஒரு 10 வகை துணி செட் இருந்தா போதும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 50 செட் வாங்கி வைக்கிறது.
இன்னொரு உதாரணம் கொடுக்கலாம்,
அநியாயமா? அநியாயமா நியாயமா?
எது பிரதர்,
நம்ம காசு தான், 10 செட்டுக்கு பதில் 50 செட் வீட்டுல வாங்கி வச்சோம்னா அது நியாயமா அநியாயமா?
அநியாயம் இல்லைங்களா? அதே மாதிரி வந்து ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இந்த ஹோட்டல்ல சாப்பிடுற பழக்கம்,
கரெக்ட்.
ஒரு ஹோட்டல்ல சாப்பிடும் போது வந்து பில் பெருசுதான், கண்டபடி செலவு பண்ணிட்டு இருந்தானா அதே காசு வந்து வீட்டுல வந்து சாப்பிடலாம். இது விஷயம் வந்து யோசிக்கிறோமா, இல்லாட்டி இது விஷயம் வந்து சிந்திக்கிறது இல்ல. சோ இதெல்லாம் வந்து காரியத்து வந்து லவ் யுவர் செல்ஸ்ல இது
வருது. கண்டிப்பா
கண்டிப்பா
நம்மளுடைய அடிப்படை தேவைகள் நம்மளுக்கு போதுமான அளவு தேவைகள் இடமோ அதை மாத்திரம் நம்ம போயிட்டு மீட் அவுட் பண்றது நியாயமானது, நம்ம நேசிக்கிறதுல கரெக்ட். ஒரு புது சிருஷ்டி ஆன பின்பு,
ஏன்னா எப்பவுமே ஞாபகம் வைக்கணும், இயேசு கிறிஸ்து எப்படி அந்த 5 மீன் 2 அப்பம் இவ்வளவு பேருக்கு கொடுத்த பின்பு கூட துணிக்கைகள் வந்து நீங்க வாரியின் கொண்டு வா சொல்லும் போது அப்ப நம்ம யோசிக்கணும் அந்த
எக்கானமி அங்க பாக்குறோம் சார். அப்படி இருக்கும்போது ஹவு டு வி லவ் அவர் செல்ஸ், சில உதாரணங்களோட நீங்க சொன்னீங்க, ரொம்ப நன்றி. சகோதரர்
சொன்ன விஷயங்கள் தான். அதாவது மாம்சம் நாம் அப்படின்னு சொல்லும் போது நம்மை நேசிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய டார்கெட்டு. ஏன்னா இதை ஒரே நேரத்தில் வெறுக்க வேண்டியிருக்கு. சில நேரங்களில் இதை பராமரித்து சகல தேவைகளையும் செஞ்சு அதுலேயும் புது சிருஷ்டியினுடைய ஞானத்தோட செயல்பட வேண்டியிருக்கு. அதனால அது ஒரு பெரிய டார்கெட் தான், பெரிய இலக்கு தான்,
பெரிய சேலஞ்சு கூட சொல்லலாம்.
சேலஞ்சு கூட சொல்லலாம். அதனால அந்த விஷயங்கள்ல நம்மளுடைய சுருக்கமான பதில் என்னன்னா, தேவனுடைய வசனத்தின் ஞானம் அதிகமாக பயன்படுத்தணும். இதன் மூலமா நம்மை நேசிக்கிறது நம்ம சிறப்பாக செய்ய முடியும். அதனால தான் அப்போஸ்தலர்கள் ஆவியின் கனிகள் பத்தி எங்க பேசினாலும் இச்சையடக்கம்னு ஒரு குணத்தை பத்தி பேசுவாங்க. மற்ற பொறுமை, சந்தோஷம், சமாதானம் பேசிட்டாலும் அந்த கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல், சுய அடக்கம் பத்தி,
அது கூட அன்பினுடைய ஒரு பகுதி,
செல்ஃப் கண்ட்ரோல். சோ அத அந்த மாதிரி தேவனுடைய வசனங்களுடைய ஞானம் அதிகமா நம்மை நேசிக்கிற விஷயத்துல பயன்படுத்தும் போது சேஃப்டியா இருக்க முடியும். இது நம்முடைய பதில்.
ரொம்ப நன்றி சந்துரு. நீங்க இதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுத்தீங்களா?
இல்ல, பரவாயில்ல, பாஸ் பண்ணி
பரவாயில்லையா?
பிரதர்களை ரெண்டு பேர் நல்லா
எல்லாம் கொடுத்துட்டாங்க. சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போவா? இல்ல, நீங்க வச்சிருந்த சொல்லலாம்.
அதாவது உன்னை போல் பிரணயம், அதாவது பிரணயம் நேசிப்பது எப்படி? சகோதரர்கள் வந்து அன்பாக நம்ம கிட்ட பேசணும், சகோதரர்கள் வந்து அன்பாக நம்ம கிட்ட நடந்துக்கணும்.
கண்டிப்பா நினைக்கிறோம்.
நம்ம வந்து குற்றங்கள் குறைகள் செஞ்சாலும் கூட அவங்க நம்மள வந்து இரக்கமா பாக்கணும். நம்முடைய குற்றங்கள் குறைகளை மற்றவங்க வந்து பேசக்கூடாது. அது உண்மையா இருந்தாலும் கூட மற்றவங்க கிட்ட பேசக்கூடாது. அதே மாதிரி நம்ம நம்மளை குறிச்சு யாரும் பொல்லாப்பு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம எதிர்பார்க்கறோம் அந்த இது இருக்கு.
அந்த நம்மளை வந்து யாரும் எது சொல்லக்கூடாது.
ஆமா,
நல்லவன் சொல்லணும்.
அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப என்ன ஒரு விஷயம்னா, இந்த மாதிரி மற்றவங்களும் செய்யணும், அது நாம செய்யணும்.
அதுதான் நான் அடுத்த க்வெஸ்சன்ல வருது. How do we love others? அதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஏன்னா மற்றவங்களே நம்ம நேசிக்கிறது எப்படி அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் வித் பாசிபிள் பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ். சோ இதுக்கு நீங்க ரெடியா சொல்லலாம். How do we love others? எக்ஸ்பிளைன் வித் பாசிபிள் பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ்.
அதாவது கண்டிப்பா மற்றவர்கள் மேல அன்பு கூறுவது எப்படி, இது நடைமுறை பிராக்டிக்கல்.
மற்றவர்களை நம்ம எப்படி, இப்ப நம்மளை நேசிக்கிறத பத்தி ஓரளவுக்கு அவுட்லைன் காமிக்கிறோம், இப்ப மத்தவங்களை நம்ம எப்படி நேசிக்கிறோம்?
நான் முன்னாடி சொன்னதுலயே கொஞ்சம் பதில் இருக்கு. அதாவது கண்டிப்பா வந்து நாம விரும்பக்கூடிய குணங்களை உடையவர்கள் இடத்திலே நாம அன்பு கூறுறதுங்கிறது வந்து சகோதரர் அன்பு இல்லைங்கிற சில விஷயங்கள், சில குணங்கள் சில சகோதரர்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அவங்கள மேல அன்பு கூறுறது வந்து சரியான அன்பு இல்லைங்கிறார். அப்படின்னா ஒருத்தர் புது சுசியா இருப்பாரு, ஆனா நம்ம விரும்பாத குணங்கள் கூட அவர்கிட்ட இருக்கும் மாம்ச ரீதியா. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் நேசிக்கணுங்க. மற்றவங்க மேல அன்பு காட்டுறதுங்கிறது என்னன்னா, கண்டிப்பா மாம்ச பலவீனங்களை வந்து நம்ம சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாம அவங்களுடைய ஆவிக்குரிய விஷயங்கள் எப்படி இருக்குங்கிற பார்த்து அவங்க மேல அன்பு செய்யும். இது ஒரு
வண்டர்ஃபுல் பாயிண்ட். இது வந்து ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆக்சுவலி.
கண்டிப்பா. ஏன் அப்படின்னா, அந்த மாம்ச பலவீனங்கள் எனக்கு இருக்கு.
இருக்கு.
சோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம மைண்ட் வச்சு மற்றவங்க மேல அந்த அன்பு வந்து நம்ம காட்டணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அதே மாதிரி மற்றவங்களுடைய சில குறைகள், குற்றங்கள் இதை சொல்லி அவங்கள காயப்படுத்தி அவங்கள கஷ்டப்படுறத விட்டுட்டு கண்டிப்பா வந்து அன்பினால சில வார்த்தைகள் சொல்லி அவங்க மேல அன்பு கூறலாம். அவங்களுடைய விஷயங்கள் மேல இல்ல வேணா அந்த குற்றங்களை நம்ம மன்னிக்கலாம், இறக்க காட்டலாம். அந்த மாதிரி கூட நம்ம அன்பு கூறணும் மற்றவர்கள்.
திஸ் ஒன் வே. இது ஒரு வகையான.
அதே மாதிரி இன்னும் ரொம்ப ஒரு பாயிண்ட், என்ன பாயிண்ட் அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த ஒரு உடன்படிக்கை வாழ்க்கையில் நம்ம இருக்கிறதுனால நம்முடைய எந்த சூழ்நிலையிலும், நமக்கு எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் கண்டிப்பா வந்து நம்முடைய கூட இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு கண்டிப்பா நம்ம அந்த உதவிகளை செய்யணும். ஒருவேளை நமக்கு வந்து காய்ச்சலோ, ஒரு குடும்பத்தில் கஷ்டமோ, ஒரு பாரமோ, என்ன மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட கண்டிப்பா வந்து நம்முடைய கூட இருக்கிற சகோதர சகோதரர்களுக்கு நம்ம நம்முடைய பங்கை, அந்த அன்பை வந்து நம்ம செய்யணும். அந்த
ஊழியத்தை கர்த்தர் கூட சொன்னாரு, மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களோ அது நீங்களே செஞ்சிருங்க.
அதே மாதிரி நம்முடைய சொந்த நேரம், நம்முடைய சௌரியம், நம்முடைய செல்வம், இதை கூட நம்ம வந்து அதை பணையம் வச்சு நம்முடைய சகோதர மற்றவங்களுக்கு வந்து அந்த அன்பை வந்து நம்ம செய்யணும்.
குட் குட், நம்ம வண்டர்ஃபுல் பாயிண்ட்ஸ்.
சமயம் கிடைக்கும் போது நம்ம சகோதரர்களுக்கு சமயம் கிடைக்கும் போது வாய்ப்பு கிடைச்சா உலகத்தில் இருக்கிற
ஜனங்களுக்கு நல்லது. பிரதர், இவருடைய பாயிண்ட்ஸ் எக்ஸ்டென்ஷன் நீங்க காமிக்கலாம்.
ஆமா, நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்போ இந்த மாதிரி பாரு, நம்மளுடைய டெய்லி லைஃப்ல சில கடமைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வாடகை கொடுக்கணும். நம்ம வாடகை கொடுக்கறது ஒரு டேட் இருக்கும், 5ஆம் தேதி. ஆனா உலகத்தான்ல என்ன பார்க்கணும்னா, எப்படியாவது 5 to 8 மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, இழுத்திட்டு கொண்டு போவாங்க. ஆனா நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்ப நம்ம முடிஞ்சா 4ஆம் தேதி கொடுக்கணும். அதாவது அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அன்பு காட்டணும், வித்தியாச மாதிரி அன்பு நம்மள காட்டணும். சோ இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஜனங்கள் வந்து அவங்களுக்கு தெரியணும். என்னுடைய பர்சனல் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். என்னுடைய இருக்கிற ஓனர், அவருக்கு அவள் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால அடுத்த மாசம் இருக்கிற வாடகை இந்த மாசம் 20ஆம் தேதி அட்வான்ஸ் கேட்கிறாங்க. இது கேட்கும் போது, கொஞ்சம் ஒரு அமௌண்ட் கேட்கும் போது எனக்கு என்ன ஒரு யோசனை வந்துச்சுன்னா, உலகத்தையுடைய இருக்கிற யோசனை வந்துச்சு என்னன்னா, சொல்லுவோம், என்ன மேடம் இந்த மாதிரி நீங்க கேக்குறீங்க, இது ரொம்ப அநியாயம், நம்ம வந்து
சொல்ல முடியும்,
நம்ம வந்து டைம் என்ன ஆகல. ஆனா புது சிருஷ்டியோட யோசனை என்ன ஆச்சுன்னா, இதுதான் வாய்ப்பு உங்களுக்கு, அவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு, இது நன்மை செய்,
ஏதோ சிரமத்தில்
அந்த வகையில வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும். இன்னொரு வகையில வந்து அன்பு எப்படி காட்டணும்னா, நம்ம ரோடு டிராபிக்ல இருக்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அந்த டைம்ல வந்து நம்ம எப்படி நடக்கிறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வரும்போது நம்ம வந்துட்டு இருந்தோம், சிஸ்டர் ஞாபகம் இருக்கும், ஒரு டோல் பூத் இருந்துச்சு. நம்ம பிரதர் வந்து என்ன பண்ணார்னா, அந்த கியூ பிரேக் பண்ணிட்டு அப்படியே உள்ள போய் பூந்தின்கிறார். அப்ப நினைச்சா இது தப்பு பிரதர், நீ என்ன பண்ணனா, அந்த பஸ்காருக்கு சாரி சொல்லு, அப்ப கை காமி சாரி சொல்லு, நம்ம பூந்தின்கிறோம், இது அநியாயம். இப்ப பாரு, இது சின்ன விஷயம், ஆனா இந்த விஷயத்துல நம்மளுடைய அன்பு நம்ம காட்டணும் மற்றவருக்கு. ஏன்னா கொஞ்சத்துல உண்மை இருந்தா தான் நம்ம அநேகர்ல உண்மை இருக்கும் இல்லைங்களா. சோ இது விஷயம் நம்ம நினைக்கிறோம், நம்ம கண்டிப்பா இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஞாபகம் வைக்கணும், மற்றவருக்கு அன்பு காமிக்கிறோம்.
அப்போஸ்தலர் ஜான் சொன்னது ஞாபகத்துக்கு வருது எனக்கு. ஏன்னா காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு காட்டாதவன் தேவனிடத்தில்
அருமையான.
நம்மளுக்கு இப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றால் சகோதரனிடத்திலும் அன்பு கூறு. அப்ப சகோதரனிடத்தில் அன்பு கூறும் போது அது நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதனுடைய அடையாளம் இல்லைங்களா. சோ எந்த அளவுக்கு நம்ம பண்றோம், அப்ப அன்பு கூறுவது என்பது நம்ம செயல்ல ஏதாவது செய்யணும், நம்ம நம்மளுடைய சக்திக்கு தகுந்தபடி நம்ம ஏதாவது செய்யணும். சோ இதுதான் வந்து ஹவு டு வி லவ் அதர்ஸ். அவங்களுக்கு ஒருவேளை ஆவிக்குரிய தேவைகளா இருந்தாலும் சரி, அல்லது டெம்போரல் உலக பூமிக்குரிய தேவைகள் இருந்தாலும் சரி, குறிப்பால் உணர்ந்து அவங்க வந்து கேட்கணும்னு எதிர்பார்க்க வேண்டியதில்லை, குறிப்பால் உணர்ந்து அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த உதவிகள் நம்ம செய்யலாம். வெதர் இட் இஸ் டெம்போரல் ஆர் ஸ்பிரிச்சுவல், மெயின்லி வந்து ஸ்பிரிச்சுவல், அது ரொம்ப முக்கியம். அதுல அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை நம்ம நிறைவேற்ற வேண்டும் என்று பாக்குறோம். அந்த வகையில சகோதரர்கள் அதனால்தான் நிறைய பேரை கொடுத்திருக்காரு தேவன் நம்மளுக்கு, அவங்களுக்கு அன்பு கூறி பழகிக்கணும் இல்லைங்களா. அதனாலதான் அப்போ தேவனுக்கு அன்பு கூறுவதற்கு,
நம்ம நேபர் ரெண்டு பார்வையில பாக்குறோம், உலகத்துல பாக்குறோம் பிளஸ் சகோதரர் பாக்குறோம். உலகத்துல பேசிக்கிறோம், சகோதரர் இன்னும் அதிகமா அன்பு நம்ம காமிக்க வேண்டியது.
ஓகே, நம்ம இப்ப நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போறோம். பிரதர், ஜான் இதை சொல்ல விரும்புறீங்க, சொல்லலாம்.
இல்ல, அது பிறனை நேசிக்கிற விஷயம் நம்ம சொல்லும் போது அதை பத்தி 57:26 ஒரு லைன் பிரதர் கொடுக்கிறாரு. பிரதர்கள் பத்தி பேசும்போது, பிரதரன் லவ், அதாவது பிறனை நேசிக்கிறது அல்லது அதுல சகோதரரை நேசிக்கிறது, அதோட வார்த்தை என்ன சொல்றாருன்னா, மெஷர் ஆஃப் அவர் லவ் ஃபார் காட் அப்படிங்கிற, மெஷர் ஆஃப் அவர் லவ் ஃபார் காட். சகோதரருக்கு அன்பு காமிக்கிற அந்த அளவு, அந்த அளவை பொறுத்துதான் அமையுது தேவன் மீது நாம் காமிக்கக்கூடிய அன்பின் அளவு. அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொன்னு, பிறனை நேசிக்கிறதுங்கிறது கூட நம்முடைய உடன்படிக்கையின் ஒரு அங்கம் தான், ஒரு பாகம் தான். அவங்களுக்காக நம்மளுடைய நேரம், ஆரோக்கியம், தாளந்துகள் இவைகளை எந்த அளவு செலவு செய்யறோம், அந்த அளவு அது பிறனை நேசிக்கிற வகைகளாகத்தான் கருதப்படுது தெய்வீக ஸ்டாண்ட் பாயிண்ட்ல, நிலைப்பாட்டுல.
Thank you.
Okay, very good. Thank you. அடுத்தது ஃபோர்த் க்வெஸ்சன் நம்ம போற என்னன்னா, கான்ட்ராஸ்ட் காட்ஸ் டிவைன் லவ் வித் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் லவ். தேவனுடைய தெய்வீக அன்பு அன்போடு கூட மற்ற விதமான அன்போடு கூட நீங்க வித்தியாசப்படுத்தி நீங்க காண்பிக்கலாம். ஸோ கான்ட்ராஸ்ட் டிவைன் லவ். சப் க்வெஸ்சன் என்னன்னா, வாட் இஸ் டிவைன் லவ் எக்ஸ்பிளைன். வாட் இஸ் டிவைன் லவ் எக்ஸ்பிளைன். தெய்வீக அன்பு என்பது என்ன? ஒருவேளை அதுக்கு ஏதாவது சம் கிரீக் வேர்ட்ஸ் இருந்துச்சுனாக்கா, வித்தியாசங்கள் இருந்துச்சுன்னா நீங்க அதை காமிக்கலாம். அதே போல வந்து எனி எக்ஸாம்பிள்ஸ் இருந்தா கூட நீங்க சொல்லலாம். பிரதர் குருசனோ நீங்க சான்ஸ் எடுக்கிறீங்களா?
முதலாவது வேற விதமான லவ் பார்க்கலாம், அப்புறமா அந்த டிவைன் லவ்க்கு வரலாம். கான்ட்ராஸ்ட் டிவைன் லவ் வித் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் லவ்.
அதர் கைண்ட்ஸ் ஆஃப் லவ்
ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அப்புறமா டிவைன் லவ்க்கு நம்ம பார்க்கலாம்.
ஓகே.
சோ நம்ம தெரியும் டிவைன் லவ் வந்து அது வந்து உச்சகட்டம், இங்கிலீஷ்ல அல்டிமேட் ஸ்டாண்டர்ட், அந்த அல்டிமேட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லவ். அது வந்து தட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப். யார் யார் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளணும்னா அவங்க அந்த லவ்க்கு அவங்க ஏறின் போகணும்,
ரீச் ஆகணும்.
எஸ் ரீச் ஆகணும். பட் நம்ம என்ன பார்க்கணும், அப்போ சாங்கிய பேதுரு, அவரு ரெண்டு பேதுரு ஒன்னு அஞ்சிலிருந்து ஏழு நம்ம தெரியும் அந்த வசனங்கள். அவர் சொல்றாரு சகோதர சிநேகத்தையும் அன்பு கூட்டிக்கொள்ளணும். ஸோ சகோதர சிநேகம் அந்த வேர்டு வந்து அங்க பிலடெல்பியா, அந்த பிலடெல்பியா பத்தாவது சொல்றாரு. பிலடெல்பியா பத்தாவது, இது பிலடெல்பியா ரொம்ப நல்லது, நீங்க அது வரைக்கும் வந்திருக்கீங்க, வெரி குட். பட் அந்த பிலடெல்பியா பத்தாவது, நீங்க இப்போ நீங்க எந்த லெவலுக்கு போறேன்னா, அது வந்து அகாப்பே. அது என்ன அர்த்தம்னா பெனவலன்ஸ். பெனவலன்ஸ் உடைய அர்த்தம் என்னன்னா, ஒருத்தர் உங்களை தீமை செஞ்சா கூட நீ அவர் நன்மை செய்வீங்க. அது அது வந்து நம்ம பாக்குறோம் அந்த டிவைன் லவ். பட் இப்போ டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லவ் எப்படி இருக்கு, நம்ம எந்தஞ்சு வரைக்கும் உலகத்துல ஒரு லவ் இருக்குது. ஏதோ நம்ம கர்த்தர் பேசியிருக்கிறார் லூக்கா 6:32-33.
லூக்கா 6:32.
உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே.
இதுக்கு பேர் வந்து ரெசிப்ரோகேட்டிவ் லவ். அதாவது மற்றவர் என்ன அன்பு கூறுதுனால நம்ம வந்து கூட அவங்களுக்கு அன்பு காட்டுறோம், திருப்பி செலுத்துற லவ். சோ இது ஒரு டைப் ஆஃப் லவ் இருக்கு. இன்னொரு டைப் ஆஃப் லவ் வந்து நம்ம பாக்குறோம் ஜாதி அன்பு, பாஷை அன்பு, இது உலகத்துல இருக்குது. ஆனா முக்கியமான ஒரு அன்பு இருக்குது உலகத்துல, லவ் ஆஃப் மணி. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான அன்பு. இது உலகத்தோடைய எனர்ஜி சொல்லலாம்,
உயிர் மூச்சு.
இது விஷயம் வந்து நம்ம முதல் தீமோத்தி 6:10 இருக்கு. முதல் தீமோத்தி 6:10.
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள்.
சோ இதுக்கு பேர் வந்து நம்ம பார்க்கணும் இங்கிலீஷ்ல அவரஸ், AVARIC. இது வந்து ஒரு கிரீட், அன்பு. பல விதமான அன்புகள் இருக்கு. இது மத்தியில நம்ம பேசணும் தேவிக அன்பு பத்தி.
ஓகே சந்துரு, ஜூடு
சுருக்கமா முடிச்சா சார். இது ரிபின்ஸ் 28:07 அதுல வந்து சகோதரர் அவர் சொல்றாரு, அதாவது கடமை அன்பு ஃபீலியாவுக்கும் அகாபே அன்பு எப்படி அந்த கான்ட்ராஸ்ட் அந்த இது எப்படி இருக்குன்ட்டு. அதில் அந்த கண்டிப்பாக வந்து இந்த ஃபீலியா அன்பை விட அகாபே அன்பு ரொம்ப ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த ஃபீலியா அன்பை விட அகாபே ரொம்ப ரொம்ப பெருசு. சில கான்ட்ராஸ்ட் நான் சொல்கிறேன். அது வந்து
இந்த ஃபீலியா இந்த
கடமை அன்பில் என்னென்ன
இருக்கு, அன்பு
அதே அகாபே அன்பில் என்ன இருக்கு. சார் லவ் ஆஃப் மணி கடமை அன்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லவ் ஆஃப் மணி இருக்கு, ஆனால் கண்டிப்பா வந்து இந்த ஃபீலியாவில வந்து நம்மையே அதிகமா நேசிப்போம். அதாவது லவ் ஆஃப் தேர் ஓன் செல்ஃப், நம்மளே அதிகமா நேசிப்போம். ஆனா அகாபேல அப்படி இல்ல. அகாபேல வந்து தங்களே வெறுத்துருவாங்க,
சாக்ரிஃபிஷியல் லவ்.
அதே மாதிரி இந்த ஃபீலியாவில் வந்து தங்களை முதன்மையாக விரும்புவாங்க, லவ் ஆஃப் ப்ரோமினன்ஸ். அதாவது நான் முதன்மையா இருக்கணும், நான் இந்த மாதிரி முதல் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஃபீலியா லவ் இருக்கு. ஆனா அகாபே அப்படி இல்ல, அகாபே வந்து தங்களை தாழ்த்துவாங்க,
தாழ்த்துறது
இது கான்ட்ராஸ்ட். அதே மாதிரி இந்த ஃபீலியாவில் வந்து நல்ல சந்தோஷங்களை நாம எடுக்கணும், நல்லா இந்த உலகத்துல வந்து சில சந்தோஷம்லாம் இருக்கு, அதாவது லவ் ஆஃப் பிளஸ்
சுகபோகம்,
நல்லா சந்தோஷம் நல்லா இருக்கணும், நல்லா இது பண்ண முடியும். ஆனா அது அகாபேல வந்து அந்த சந்தோஷத்தை தியாகம் பண்ணிடுவாங்க, அது அந்த சந்தோஷங்களே என்ன பண்ணிடுவாங்க,
தியாகம்,
கான்ட்ராஸ்ட். அதே மாதிரி லவ் ஆஃப் ஹாஸ்பிட்டல், அதாவது லவ்வர் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி, என்ன நல்லா கவனிச்சுக்கணும், என்ன நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு வந்து ஃபீலியாவில் இருக்கு. ஆனா அகாபேல வந்து இது எதிர்பார்க்கும்,
நம்மளுக்கு கவனிங்களே கூட பரவாயில்ல,
எதிர்பார்க்க போறோம். அப்புறம் இந்த ஃபீலியாவில் வந்து நண்பர்களை நேசிப்பது, நமக்கு நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் தானே நான் நேசிக்கிறேன், நம்முடைய குடும்பம் தானே நான் நேசிக்கிறேன். ஆனா இதையும் தாண்டி அகாபேல கான்ட்ராஸ்ட் என்னன்னா எதிரிகளையும் நேசிப்பாங்க,
எதிர்பார்ப்பு
இருக்கு. அந்த ஃபீலியாவுக்கும் அகாபேக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராஸ்ட்,
காலம் போட்டு எழுதிட்டு வந்திருக்கீங்க, பரவாயில்ல, கரெக்ட்.
அந்த எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது லவ்வோட எக்ஸ்பிளனேஷன்,
லவ்வோட எக்ஸ்பிளனேஷன்,
எக்ஸ்பிளைன் டிவைன்
லவ், அந்த
எக்ஸ்பிளைன் டிவைன் லவ் வச்சிருக்கீங்களா?
ஒரு பாயிண்ட்
அவாய் பவர் கொடுப்போம், அப்புறம் திருப்பி உங்ககிட்ட வரேன்.
ஓகே,
எனக்கு ஒரு போயம் இருக்கு.
ஆ, சொல்லுங்க. ரைட்,
ஒரு அருமையான போயம்,
போயம் அது நீங்க தான் தமிழ் பண்ணணும்.
ஒரு போயம் இருக்குது, ரொம்ப அருமையான போயம். இது வந்து ரீப்ரிண்ட் 5643, வாட்ச் டவர் 1915. இந்த போயம் முழுமையா காமிக்குது த மீனிங் ஆஃப் டிவைன் லவ். ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். லவ் இஸ் த ஃபாலிங் ஃப்ரம் ஒன்ஸ் ஓன் அண்ட் ஒன்ஸ் ஓன் another's cup. Love is a daily laying down and taking up, a choosing of the stony path through each new day that other feet may tread with ease a smoother way. Love is not blind but looks abroad through other eyes and asks not must I give but may I sacrifice. Love hides its grief that other hearts and lips may sing, and burdened walks that other lives may buoyant wing. Brother, hast thou a love like this within thy soul? 'Twill change thy name to saint when thou hast reached this goal.
இப்ப இது தமிழ்ல
எப்படி சொல்லம்னா, அன்பு தங்களுடைய சுய இஷ்டத்தை நிறைவேறாமல், இது அவங்களுடைய இருக்கிறது மற்றவருக்கு கொடுக்கிறது. அன்பு அனதினமும் தங்களுடைய இருக்கிறது மற்றவருக்கு செலவு பண்றது. அன்பு அனதினமும் கஷ்டங்கள் வழியே தேர்ந்தெடுக்கிறாங்க, அது மூலமாய் மற்றவர்களுடைய இருக்கிற வாழ்க்கை மற்றும் அவங்களுடைய இருக்கிற அனுபவம் சந்தோஷமா இருக்கிறதுக்காக. அன்பு குருட் இல்லை, அன்பு மற்றவருடைய கண்கள் மூலமாக பார்க்கறது. அன்பு கேட்கறதில்ல இதை நான் செய்யணுமா, அன்பு சொல்லுது நான் பலி செலுத்தலாமா. அதாவது அன்பு எப்பவுமே பலி செலுத்துறதுக்கு விரும்புவோம். அன்பு தங்களுடைய துக்கம்
மறைந்து எதுக்காகவே மற்றவருடைய இருதயங்கள் மற்றவருடைய இருக்கிற வாழ்க்கைக்குள்ள சந்தோஷம் வர்றதுக்கு அன்பு பாரமா நடக்கும். ஏனென்றால் ஒருவேளை அது மூலமாய் மற்றவருடைய இருக்கிற வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி வரட்டும். சகோதரர் மற்றும் சகோதரி, இந்த மாதிரி அன்பு உங்ககிட்ட இருக்கிட்டிருந்தால், இந்த மாதிரி அன்பு உங்களுடைய ஆத்மால இருக்கிறிருந்தால், சீக்கிரமாய் உங்களுடைய பேரு பரிசுத்தவான் மாறும். எப்போ நீங்க உங்களுடைய இலக்கை நோக்கி போய் சேர்றீங்க?
ரொம்ப அருமையா இருக்குது. இந்த இலக்கு என்பது அதுல என்ன சொல்ல வர்றாரு?
கோல், கோல் கம்ப்ளீட் யுவர் கோர்ஸ், அதாவது when thou has reached this goal.
ஜான் எதை சொல்றீங்களா? நோ கமெண்ட்ஸ். சோ டிவைன் லவ், அது நம்ம பார்க்கிறோம், அது எந்த எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு. டிஸ்இன்ட்ரெஸ்டட் லவ், அது நம்ம அகாப்பே. அதுல வந்து அதை பத்தி நம்ம படிக்கும் போது ஒன்லி எக்ஸாம்பிள் காடு அது ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஜான் 3:16, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை.
டிஸ்இன்ட்ரெஸ்டட் ரொம்ப வெரி ஃபனி வேர்ட் இல்லீங்களா? வெரி ஃபனி வேர்ட் டிஸ்இன்ட்ரெஸ்டட்.
அப்படிதான் பிரதர்
எழுதிக்கிறாங்க. ஆமா, அது பாடி இல்ல, அது மீனிங் கூட நம்ம பாக்குறோம் கன்கார்டன்ஸ்ல. அப்ப நான் யோசிச்சேன், டிஸ்இன்ட்ரெஸ்டடனா ஒரு வெரி ஃபனி வேர்டு. இது என்ன அர்த்தம்னா, இது எப்படிப்பட்ட அன்புனா, தாங்களே ஏதோ கிடைக்குது விரும்புறது இல்ல.
அப்படி இருக்க கூடாது
இல்லீங்களா? தட் இஸ் தி லவ். டிஸ்இன்ட்ரெஸ்டட்னா தங்களுடைய பிரயோஜனத்துக்காக செய்யறது
இல்ல.
அதுதான் டிஸ்இன்ட்ரெஸ்டட்.
ஏதோ மத்தவங்களுக்காகவே செஞ்சு,
எப்பவுமே மற்றவர்களுக்காக.
அது நம்மளுக்காக செய்யவே வேண்டாவா?
இல்ல, இந்த அகாப்பே டிஸ்இன்ட்ரெஸ்ட்னா, இந்த லவ் டசன்ட் ஸ்டார்ட் வித் கெய்னிங் சம் பெனிஃபிட் ஃபார் செல்ஃப். இட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் கெய்னிங் பெனிஃபிட் ஃபார் அதர்ஸ். அந்த விஷயத்துல
மற்றவர்களுடைய நன்மைக்காகவே,
மற்றவர்கள்.
ஓகே பிரதர், நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். கொஞ்சம் ஷார்ட் டைம் ஆயிடுச்சு, சொல்லுங்க. ரொம்ப சந்திர ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்றாரு.
இந்த அகாபே அன்பு வந்து கண்டிப்பா விளக்க முடியாது யாருந்தாலையும். ஆனா நான் தேடி பார்த்து ஒரு டிக்ஷனரியில கண்டுபிடிச்சேன், ரொம்ப அருமையான விளக்கம். அது வந்து ரொம்ப, அந்த டிக்ஷனரி நம்ம படிக்கலாம். அகாபே அன்பு விளக்கம் 1 Corinthians 13:4-7 வரைக்கும் அந்த அகாபே அன்புடைய விளக்கம்.
அது நம்மளுடைய க்வெஸ்சன்ல வருது.
சோ இது இருக்கு, இதெல்லாம் அந்த அகாபே அன்புன்னு என்னன்னு சொல்றாரு. இது வந்து ஒரு ப்ரொஃபசர் வந்து இது ஒரு விளக்கி இருக்கார், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து விளக்கி இருக்கார். இந்த ஸ்பெக்ட்ரம் பிசிக்ஸ் படிச்சிருந்தா தெரியும். ஒரு ஒயிட் லைட் வந்து ஒரு ப்ரிசம்ல பாஸ் பண்ணாக்கா, அது அது ஊடுருவி வெளியில வரும்போது 7 நிறங்கள் பிரியும். ஒரு ஒயிட் லைட் வந்து ஒரு ப்ரிசத்துக்குள்ள அனுப்புனாக்கா, அது வெளியில வரும்போது திரையில வந்து அந்த 7 வந்து விழுவும். அந்த மாதிரி அன்புங்கிறது ஒண்ணுதான், ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பிரிவு இருக்குன்னா, அந்த கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா, 9 கேரக்டர்ஸ் இருக்கு. அதான் நம்ம கலாத்தியர் 5:22 அது
ஆவியின் கனியோ,
ஆவியின் கனியோ
அன்பினுடைய சில
அன்பு ஒண்ணு தான், ஆனா அதுக்குள்ள எவ்வளவு இருக்குனாக்கா, அந்த 9 கேரக்டர்ஸ் அதில் வச்சிருக்காரு.
சோ அதனால நம்ம இந்த பாயிண்ட்ஸ், நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், கண்டிப்பா நம்ம சொல்லணும்னு நினைப்போம், பட் டைம் நம்மளுக்கு இடம் கொடுக்காது. அது மட்டும் இல்ல, சகோதரர்களும் ரொம்ப நேரம் அவங்க காத்துட்டு இருக்கணும். அந்த வகையில் இப்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சனுக்கு வரோம். ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் அது. என்னன்னா, ஆர் தேர் எனி டிசப்ஷன்ஸ் ஆர் எரர்ஸ் இன் த மேட்டர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் லவ் டுடே இன் த சர்ச்? அதாவது இன்றைய காலகட்டத்தில் சபைகளில் இந்த மாதிரியான ஒரு டிவைன் லவ் அல்லது தெய்வீக அன்பை புரிந்து கொள்ளாதபடி ஏதாகிலும் வஞ்சகத்திலும் தவறுகளிலும் சபை போகிறதா அங்கிற ஒரு கேள்வி. அப்போ அதனுடைய சப் க்வெஸ்சன்ஸ் நான் என்ன கொடுக்குறேன்னா,
அப்புறம் பார்க்கலாம் ஸ்டெப் க்வெஸ்சன். ஃபர்ஸ்ட் இது பார்த்துட்டு அப்புறம் சப் க்வெஸ்சன்.
ஓகே. ஆர் தேர் எனி டிசப்ஷன்ஸ் ஆர் எரர்ஸ் இன் த மேட்டர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் லவ் டுடே இன் தி சர்ச்?
கண்டிப்பா,
நீங்க சொல்லுங்க.
ஆக்சுவலி இது என்ன பார்க்கறோம்னா, அகாப்பே அன்பு தான் நம்மளுடைய நோக்கம். ஆனா அகாப்பே அன்பு என்ன சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய படிக்கணும், ஸ்டடி பண்ணோம். எனக்கு இதுல வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது, ரொம்ப சீரியஸ் மேட்டரு. இப்ப இந்த அகாப்பே அன்பு விஷயத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வசனம் காட்டுறேன். மீகா 6:8 வசனம் இருக்கு.
மீகா 6:8
காலையில கூட பிரதர் வந்து சப்ஜெக்ட்ல எடுத்தாரு அந்த மீகா 6:8. அதுல நம்ம பாக்குறோம் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட. அவரு சொல்றாரு அங்க வசனம் கேட்கலாம்.
மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்து இருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து.
பாருங்க என்ன என்ன அவர் எதிர்பார்க்கிறாரா, நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து. சோ நியாயம் நாம் செய்யணும், நம்மள இருந்து எதிர்பார்க்கணும், ஆனா மற்றவர்கிட்ட நம்ம இரக்கம் காமிக்கணும். இப்ப இரக்கமுடைய அர்த்தம் என்னன்னா மற்றவருடைய தவறுகள் மன்னிக்கிறது. இப்ப மற்றவருடைய தவறுகள் மன்னிக்கிறது இது வந்து அகாப்பே அன்புக்குள்ள வருது. இப்போ இந்த மற்றவருடைய இருக்கிற தவறுகள் மன்னிக்கிறது விஷயம் நம்ம நிறைய பேசுறோம், ஆனா எப்ப எப்ப வாய்ப்பு வருது அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை. இது ரொம்ப பெரிய டிசெப்ஷன்,
ஏன்னா நம்மளுக்குள்ள தான் அந்த வாய்ப்பு வரும்.
எஸ் இது வஞ்சனை. என்ன சொல்லி போனாக்கா நம்ம மத்தியில வருது எல்லா குழப்பங்கள், எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், எல்லா லாசஸ், அந்த இழைந்து போகிற விஷயங்கள் எல்லாம் தேவன் கண்டிப்பா எதுக்கு வர வைக்கிறார்னா டெஸ்ட் பண்றார் நம்ம கிட்ட அந்த இரக்கம் இருக்கிறதா இல்லையா. எனக்கு நம்ம இரக்கம் எப்படி காமிப்போம்னா நம்ம மேல அநியாயம் நடந்தா தான் நம்ம காமிக்க முடியும். நம்ம மேல கஷ்டம் குழப்பம் நடந்தா தான் நம்ம காமிக்க முடியும். அந்த நேரத்துல வந்து நம்ம காமிக்கலனா அப்ப நம்ம அந்த வாய்ப்பு வேஸ்ட் பண்றோம். அப்புறமா அதுக்கு மேல நம்ம பேசிட்டு இருந்தனா அப்ப நம்ம வஞ்சனைக்குள்ள இருக்கிறோம். ஏன்னா நம்ம உண்மையான அன்புல இருந்தனா நம்ம புரியும் இதுதான் தெய்வீக வாய்ப்பு நம்மளுக்காக இந்த அன்பு காமிக்கிறது. இதனால தான் நிறைய நம்ம பிரதர்ஸ் மத்தியில இன்னைக்கு இந்த விஷயம் புரியாம எப்படி ஆயிட்டுதுன்னா நீதியை செய்யறதில்ல, நீதி மற்றவருக்கு எதிர்பார்க்கிறாங்க, இரக்கம் யாருக்கு காமிக்கிறாங்களே தாங்களுக்கு இரக்கம் காமிக்கிறாங்க. இப்ப இதோடைய விஷயம்
என்ன
ரிவர்ஸ் ஆயிட்டு. இப்ப இது என்ன ஆகுதுன்னா போ மற்றவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ற ஆரம்பது. சோ மற்றவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ற ஆரம்பம் போது ரொம்ப டேஞ்சர், இது ரொம்ப ரொம்ப தவறான வியாதி. யாக்கோப் கேக்குறாரு நீ யார், நீ யார் நியாயாதி தீர்ப்பு பண்றதுக்கு. சோ இந்த விஷயங்கள்லாம்
மற்றவனை குற்றவாளியாக
தீர்க்கிறதுக்கு. சோ இது ரொம்ப பெரிய வஞ்சனை, பெரிய வஞ்சனை நம்ம மத்தியில நடக்குது. இந்த விஷயம் வந்து நம்ம சரியான வழிக்கு திருப்பி வந்தா தான் நம்மளுக்கு சமாதானம் சந்தோஷம் இருக்கும். ஆனா இந்த தவறான வழியில போகும்போது எந்த வகையில சமாதானம் சந்தோஷம் வராது. நம்ம திருப்பி வந்து இது புரியணும், நீதி நம்மளுக்கு வைக்கலாம், மற்றவருக்கு இரக்கம் காமிக்கலாம். இரக்கம் காமிக்கிறது அர்த்தம்னா நிறைய நம்மளுக்கு தவறு நடக்கும், நிறைய நம்மளுக்கு அவமானம் நடக்கும், நிறைய நம்மளுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நடக்கும், குழப்பங்கள் நடக்கும். இதெல்லாம் வாய்ப்பு நம்ம இரக்கம் காமிக்கிறது. இந்த டைம்ல நம்ம இரக்கம் காமிக்கலன்னா அப்ப எப்பதான் காமிக்க போறோம், எப்பதான் வளர போறோம், எப்பதான் அகாப்பேல நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். சோ இது விஷயம் ஒரு பெரிய வஞ்சனை. நிறைய பேசுறோம் ஆனா வர வாய்ப்புகள் பயன்படுத்தினுக்கிறோமா கண்டுபிடிச்சிருக்கிறோமா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்.
எஸ் பிரதர், அது பிரதர் ரசல் கூட சொல்லிட்டு இருக்கிறாரு. ரீபீட் நம்பர் 4994ல லவ் ஃபார் த பிரதரன் இஸ் எ க்ரூசியல் அண்ட் ஃபைனல் டெஸ்ட். சகோதரர்கள் மத்தியில் நம்ம காண்பிக்கிற அன்பு தான் நம்மளுடைய இறுதி பரீட்சை என்று தேவர் சொல்றார். சோ மற்ற எல்லாத்திலையும் நம்ம லவ் நாட் த வேர்ல்ட் சொல்ற உலகத்தை நேசிக்க வேண்டியதில்லை. அதே போல் உலகத்தினுடைய பாரம்பரியங்கள், உலக பொருள்கள் அதிலெல்லாம் கூட நம்ம தப்பிச்சிடலாம். பட் இந்த பிரதரன் லவ்ல, பிரதர்லி லவ்ல இது ஒரு க்ரூசியல் டெஸ்ட் என்று சொல்றாரு. அது சம்பந்தம் என்ன சொல்றீங்க பிரதர் ஜான், நீங்க அதை சொல்றீங்களா? தட் இஸ் க்ரூசியல் டெஸ்ட் பத்தி. லவ் இஸ் தி க்ரூசியல் டெஸ்ட், க்ரூசியல் அண்ட் ஃபைனல்.
இந்த பாயிண்ட்ஸ் பத்தி பேசும்போது பிரதர், பொதுவாக இந்த நாம் வாழ்றது இந்த சுவிசேஷகத்தின் கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். சபை அதுல இந்த அன்பின் பரீட்சை அப்படின்னு நம்ம இந்த விஷயங்கள் பத்தி பேசும்போது பொதுவாக நம்ம என்ன உணர்றோம்னா இது கூட நம்முடைய உடன்படிக்கையோட சம்பந்தப்பட்ட விஷயம் தான். ஏன்னா அசல் 6th வால்யூம்ல அந்த பேஜஸ்ல பேசுறாரு அந்த அன்பின் 4 படிகள் சொல்றாரு, 4 குவார்ட்டர் மார்க்ஸ் அவரு பேசுறாரு.
அந்த நான்கு படிகள் பத்தி பேசும்போது ரெண்டாவது படி என்ன சொல்றாருன்னா, முதல் படி வந்து டியூட்டி லவ், கடமை அன்பு,
டியூட்டி லவ்.
ரெண்டாவது படி வந்து அந்த லவ் வந்து அப்ரிசியேட்டிவ் லவ்வா மாறும் அப்படிங்கிறார். அப்ரிசியேட்டிவ் லவ்னா என்னன்னு என்ன சொல்றாருன்னா, அவரே விளக்கம் கொடுக்கிறாருன்னா, தேவனை மாத்திரம் பார்த்து அவர் என்னை இவ்வளோ தியாகம் நமக்காக செஞ்சிருக்காரு, அதனால அவர் நம்ம அன்பு செய்யணும், இது டியூட்டி லவ். பட் அப்ரிசியேட்டிவ் லவ்ன்றது என்னன்னா, இப்ப தேவன் மாத்திரம் இல்ல அவருடைய குணங்கள் பாக்குறோம், அந்த குணங்களையும் விரும்பி அதுவும் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும்படியா பிரயாசப்படுறோம். இப்ப நீதி, ஞானம், வல்லமை, அந்த அன்பு, இந்த குணங்கள் பார்த்து பிரயாசப்படுறோம். இந்த டைம்ல இந்த இதுதான் அப்ரிசியேட்டிவ் லவ், அந்த தேவனுடைய குணங்களை வாழ்க்கையில பிரதிபலிக்க பிரயாசப்படுதல். இந்த ஒரு நேரத்துல நமக்குள்ள என்ன நடக்குங்கிறாருன்னா, நீதி மாத்திரம் வாஞ்சிக்காத அதே நேரம் பாவத்தை வெறுக்கும் அந்த ஒரு இருதயம் நமக்குள்ள வருமா. நீதியை வாஞ்சிக்கிற ஒரு எண்ணம் தேவனுடைய குணம் நமக்குள்ள பிரதிபலிக்க ட்ரை பண்றோம் இல்லைங்களா. அதே சமயத்துல ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு சைமல்டேனியஸா இன்னொரு வேலை நமக்குள்ள என்ன நடக்குங்கிறாருன்னா, பாவத்தை வெறுக்க ஆரம்பிக்கும். இது செகண்ட் ஸ்டேஜ்ல நமக்குள்ள நடக்கிற மாற்றம். சோ பிரதர் சொல்ற இந்த விஷயங்களை பார்க்கும்போது இதுக்கு அப்புறம் தான் பிரதர்லி லவ், அப்புறம் மற்ற விஷயங்கள் வருது. எனவே இந்த ஒரு சபைக்குள்ள சகோதர அன்புல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது, அல்லது இது சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒருவேளை பேஸ் நம்ம விசுவாசிக்கிறதுனா இங்கேதான் இருக்கணும். முதலாவது நீதியின் காரியங்களை வாஞ்சிக்கிறதுலையும் பாவத்தின் காரியங்களை நம்ம விட்டு ஒதுக்குறதுலையும் நமக்கு இருக்கிற அந்த அனல், அந்த வைராக்கியம், இதை பொறுத்துதான் சகோதர அன்புல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நமக்கு குறையும். நீங்க சொன்ன மாதிரி அது நமக்கு ஒரு கடைசி பரீட்சையை அனுமதிக்கப்படும் போது அதுல நம்ம வெற்றி சேர்க்கிறதுக்கு ஏதுவாகும். சில வசனங்கள் மாத்திரம் நம்ம காமிக்க விரும்புறோம். அதாவது 2 தீமோத்தேயு 3:1-5, 2 தீமோத்தேயு 3:1-5.
மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும்.
அந்த வசனங்கள் முழுக்க படிச்சீங்கன்னா கடைசி நாட்கள்ல இருக்கிற நிலை பத்தி பேசியிருப்பாரு. இதுக்கு இப்ப ரசல் வந்து 24:59 அவர் சில வார்த்தைகள் கொடுக்கும்போது, தி அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் டஸ் நாட் சே தட் திஸ் டிஸ்கிரிப்ஷன் வில் அப்ளை டு தி சைன்ஸ் இன் தி எண்ட் ஆஃப் திஸ் ஏஜ். இந்த யுகத்தின் முடிவுல வாழக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு இந்த வசனம் பொருந்தும் என்று அப்போஸ்தலர் சொல்வதே இல்லை. குவைட் டு கான்ட்ரரி, அதற்கு நேர் மாறாக, தி இம்ப்ளிகேஷன் இஸ் தட் தி சைன்ஸ் ஷுட் டர்ன் அவே ஆர் செப்பரேட் தெம்செல்ஸ் ஃப்ரம் ஆல் ஹூ தஸ் ஹாவ் மியர்லி தி ஃபார்ம் ஆஃப் பிட்டி. அதாவது அதில் நீங்க 5வது வசனம் மாத்திரம் படிக்கும்.
தேவ பக்தியின் வேசத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு.
அந்த கடைசி வார்த்தை, இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. சோ இப்போ இந்த வசனங்கள் பரிசுத்தவான்களுக்கு பொருந்தாதனாலும் அப்போஸ்தலர் என்ன எச்சரிக்கிறார்னா, இந்த காலங்கள்ல நீ இருக்கும்போது இப்படிப்பட்டவர்களை பார்த்தா இந்த குணங்கள்ல இருந்து உன்னை காப்பாத்திக்கோ, இவைகள் உன்னை பாதிக்காம காப்பாத்திக்கோங்கிறார். சோ அதுல நாம கன்க்ளூஷனா சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பரிபூர்ண அன்பை நோக்கி நம்முடைய உடன்படிக்கையில இருந்து ஆரம்பிச்சு வளரும் போது ஏதாவது ஒரு இடத்துல பரிசுத்தாவின் குறைபாட்டினாலேயோ, அல்லது உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற விஷயத்துல நம்மளுடைய ஆர்வ குறைவுகளினாலோ நம்முடைய வளர்ச்சி குன்றும் போது அன்பின் ஆவி மாறி இந்த மாதிரியான ஆவி நமக்குள்ள வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் அப்படி எச்சரிக்கிறார், இவைகளை விட்டு நீ விலகு அப்படின்ட்டு. அது இன்னொரு வசனம் மாத்திரம் வாசிக்கலாம், நான் முடிச்சிடறேன். எபேசியர் 5:11.
கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள்.
பாருங்க, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். சோ எனவே ஃபைனல் டைம்ஸ்ல, அதாவது சகோதர அன்பு எப்படி ஒரு குரூசியல் டெஸ்டா இருக்குன்றது கேள்வி. பட் நம்மளுடைய யோசனை என்னன்னா, இந்த டெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி அதனுடைய ஆரம்பம் பத்தி நம்ம இப்ப பேசினேன். நான் இவ்வளவு நேரம் இது வந்து நம்மளுடைய அன்பின் வளர்ச்சியில ஏதோ ஒரு
டிஸ்கஸ் பண்ற விஷயம் கொஞ்சம் அவுட் ஆஃப் வே போகுது.
அப்படியா?
ஆமா, லைனுக்கு வரதில்ல. ஏன்னா லவ் சம்பந்தமா நம்ம ரொம்ப டைம் ஷார்ட் ஆகுறதுனால சீக்கிரம் முடிக்கணும். பிரதர் அங்க நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஒரு 5 மினிட்ஸ் தான் எடுக்கிறோம். கரெக்டா 8:00 நாங்கள் முடிக்கணும். 2 hours 6 to 8, வேற வழி இல்லை, மன்னிக்கணும். அந்த வகையில் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் போனோம்னாக்கா ஃபினிஷ் பண்ண முடியாது. ஸோ முக்கியமான 2 questions இருக்கு. இப்போ நான் அந்த questions கேட்குறேன் பிரதர். In what circumstances our love must be intensified with the brethren? எந்த மாதிரியான சூழ்நிலையில நம்மளுடைய அன்பு சகோதரர்கள் மத்தியில அதிகமாக இருக்க வேண்டும்? பிரதர் குறிச்சுனா நீங்க அதை வச்சிருக்கீங்க பாயிண்ட்ஸ்.
ரீப்ரிண்ட் 3033ல
சின்ன ஸ்மால் பாயிண்ட் கொடுத்தீங்க.
ஆமா, சின்ன பாயிண்ட் என்ன பார்க்கணும்னா, பிரதர் ரசல் சொல்றாரு இந்த காரியத்தை எப்படி பெருகுதுன்னா, எந்த அளவுக்கு வந்து நம்ம கர்த்தருடைய ஹார்ட் லைக்னஸ், அதாவது இருதயம் நிழல், இருதயம் லைக்னஸ் என்ன
சொல்ற
ரூபம், ரூபம் இருதயம், ரூபம் எந்த அளவுக்கு நம்ம கர்த்தருடைய இருதயம் ரூபமா மாறுறோம், வாஞ்சை பெருகிறது அந்த சமயத்துல, அந்த அளவுல வந்து நம்ம லவ் பெருகும் அந்தந்த சகோதரர்கள் கிட்ட. இதோடைய எக்ஸாம்பிள் வந்து ஜீசஸ் அண்ட் தி அப்பாசல்ஸ். 12 அப்பாசல்ஸ் இருந்தது, ஆனா 3 பத்தி தான் நம்ம அதிகமா பேப்போம், 9 பத்தி அதுக்கு ஒண்ணுமே அதிகமா ஒண்ணுமே நம்ம கேட்கறது இல்ல, படிக்கிறது இல்ல. ஆனா அந்த 3ல கூட ஒருத்தர் வந்து ரொம்ப விசேஷ க்ளோஸா இருந்துச்சு. அப்ப அதைய அர்த்தம் என்னன்னா, அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய வைராக்கியம், அவங்களுடைய அந்த இருதயம் கர்த்தர் காமிக்கும் போது அவருடைய ஐக்கியம் இன்னும் டெப்தா ஆழமா அவர் கூட அன்பு கூறிட்டு இருந்தார்.
ஜஸ்ட் பிரதர் சந்துரு, என்ன சொல்ல வரீங்களா?
இந்த க்வெஸ்சனுக்கு நான் ஒன்னும் சொல்லல,
சொல்ல
ஆனா போன க்வெஸ்சன்ல ஒன்னே ஒன்னு பாயிண்ட் மட்டும் நான் சொல்ல, ஒரே பாயிண்ட். அதாவது சகோதர அன்பு வந்து கடைசி சோதனை. அது வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு
விஷயம். அங்க நீங்க டைம் பார்க்கலாம்,
ஒரே பாய் அவ்வளவு முடிச்சு, ஒரே ஒரு நிமிஷம், 1.5 நிமிஷம். அதாவது கண்டிப்பாக வந்து இன்னைக்கு அதாவது ஒரு நல்ல ஆவிக்குரிய ரீதியில வளர்ச்சி அடையக்கூடிய சகோதரர்கள் மத்தியில நல்ல ஐக்கியம் இருக்கு. இன்னைக்கு நல்ல ஆவிக்குரிய ரீதியில சத்தியம் படிச்சு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா அந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் மத்தியில ஒரு நல்ல அன்பின் ஐக்கியம் இருக்கு. ஆனா சரியானபடி பலவீனமான சகோதரர்கள் மத்தியில கண்டிப்பா வந்து அந்த அன்பின் ஐக்கியங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயத்த சொல்ல வர்றாருன்னா, ஸோ நல்லா ஒரு வளர்ந்திருக்கிற சகோதரர்கள் நமக்குள்ளாகவே வந்து கூடிக்கிட்டு, நமக்குள்ளாகவே வந்து பேசிக்கிட்டு, மற்ற சகோதரர்களை வந்து நம்ம கண்டுக்காம விட்டுறக்கூடாது. விட்டுறக்கூடாது. அதே சமயத்தில் கண்டிப்பா வந்து நம்ம ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய சகோதரர்கள் வந்து ஐக்கிய வைக்கிறது நல்லதுதான். அதே சமயத்தில் பலவீனமா இருக்கக்கூடிய சகோதரர்களையும் கண்காணித்து
கொண்டிருக்கணுங்கிறார். வீக்கர் செக்ஷன், இவங்க மேல நம்ம ரொம்ப அதிகமான கவனம் செலுத்துறது மற்றும் அவங்க மேல அதிகமான அன்பு செலுத்துறது ரொம்ப தேவையானது என்று நீங்க சொல்றீங்க.
அதே மாதிரி அதாவது நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கிற சகோதரர்கள் வந்து இப்ப நம்ம கூடி நல்ல ஐக்கியம், நம்ம மட்டுமே கூடி 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 ஐக்கியமா பண்றது வந்து இது காலம் இல்ல அப்படிங்கிறார் சகோதரர்.
சரி, ஓகே,
இது வந்து திரைக்கு அந்த பக்கம் இருக்கு அப்படிங்கிறார்.
பலவீனமான சகோதரர் மேல கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டியது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கடமையா இருக்குது. அண்ட் சப் க்வெஸ்சன்ஸ் வந்து என்ன வருதுன்னா, when there is misunderstandings, quarrel, how the love may be exercised. When there is misunderstanding, சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் போது, சகோதரர்கள் மத்தியில சில மனஸ்தாபங்கள் அல்லது கோபங்கள் இருக்கும் போது எப்படி இந்த அன்பை நம்ம காண்பிக்கலாம்?
ரொம்ப தெளிவா மத்தையும் 18:15 ஃபாலோ பண்ணோம். நம்ம யாருமே ஃபாலோ பண்றது இல்ல. 18:15
மத்தையும் 18 தான் அதுல சொல்லிட்டுகிறார். அதாவது ஒருத்தர் உனக்கு விரோதமாக ஏதாவது தவறுகள் பண்ணிட்டா, ரெண்டு
தனிச்சு தனிச்சு போய்
தனிச்சு போகணும், அதுக்கப்புறம்
அது ரொம்ப முக்கியம்,
2 அல்லது 3
அது பண்ணிட்டான்னா நம்ம உண்மையா வந்து அந்த அன்பு காமிச்சுக்கிறோம், கர்த்தருடைய இருக்கிற சட்டத்துக்கு நம்ம கீழ்படுகிறோம், புறங்கூறுதலுக்கு இடம் கொடுக்கறது இல்லை.
இல்ல, இது ஒருவேளை தவறு செய்கிற சகோதரர்கள் கண்டிப்பா ஒரு கடிந்து கொள்ளுதலோடு அவங்களுக்கு அன்பு செலுத்துறது நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு பிரதர் வந்து அறியாமையிலோ அல்லது தெரிஞ்ச ஏதாவது தவறுகள் செய்தால் அவர்கிட்ட நம்ம எப்படி அன்பை நம்ம செலுத்தலாம்? பிரதர் குறிச்சனும் நீங்க சொல்லலாம்.
அப்போ இந்த மாதிரி விஷயத்துல ஃபர்ஸ்ட் அந்த சகோதரருடைய இருக்கிற தவறு காமிக்கணும் இல்லைங்களா? நீதியின் பிரகாரத்துல காமிக்கணும், அவர் அந்த வசனத்தின் வச்சு அவர் காமிக்கணும். இப்போ அந்த சகோதரர் வந்து அதை ஏற்றுக்கொள்றதுக்கு இருக்கணும் இல்லைங்களா? நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சகோதரர்கள் ஏற்றுக்கொள்றது இல்லை அவங்களுடைய தவறு, என்ன பண்ணும் அதுக்கு? எனக்கா நம்ம வந்து சொல்லிங்கிறோம் இது வந்து தவறு, ஆனா அவங்களுடைய பார்வையில அது தவறே தெரியுதுல. சோ இப்போ என்ன பண்ணோம் இந்த சந்தர்ப்பத்துல? இந்த சந்தர்ப்பத்துல விட்டு
ஒருவேளை தாங்கள் செய்யறது தவறு என்று அறிந்து கொள்ள முடியல என்னமோ.
இல்ல, அவங்க பார்வையில கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்குது, அவங்க தப்பு பண்ணல அப்படி இருக்கு. ஆனா வசனத்தின் படி வச்சு பார்த்தா அப்படி இருக்கு.
மனசாட்சிக்கு தெரியும்ல, இப்ப நான் ஒரு தப்பு செய்யறேன்னு எனக்கு
தெரியாது. மனசாட்சி பேசுறா அது ரொம்ப பயங்கரமா,
என்ன பண்ணலாம் மத்தியில போயிட்டு நேரடியா நம்ம சாரி கேட்கலாமே. அதுல ஒண்ணு பெரிய விஷயம் ஒண்ணு இல்லை இல்லைங்களா? இட்ஸ் குட். இல்ல
இல்ல இது நடக்குது, என்ன பண்ணும்.
அப்போ தங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். அந்த டைம்ல நம்ம கண்டிப்பா
நம்ம என்ன பண்ணோம், பொறுமையா காத்துன இருக்கிறோம், அவ்வளவுதான்.
இல்ல மன திரும்பும் போது நம்ம தாராளமா பண்ணிக்கலாம், மறக்கலாம்.
அதே
போல ரெகுலர் அன்பு நம்ம செலுத்தலாம். ஒரே ஒரு பாயிண்ட் அரை நிமிஷம்.
அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து இருக்கும் போது நம்ம மத்தியில கண்டிப்பாக வந்து சகோதரர் வந்து வெக்ஸ் ஆகி இக்லீஷா உடைய கூடுகைக்கு வந்து வராம இருக்க கூடாது. சகோதரர் ரொம்ப அருமையா அந்த பாயிண்ட் எழுதுறது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து இருக்கும் போது வெக்ஸ் ஆகிட்டு அந்த கூடுகைக்கு நம்ம போகாம செய்யாம அப்படி இருக்க கூடாது. உண்மையாலுமே கிறிஸ்துவனுடைய ஆவி உடையவர்களாக இருந்தால், தேவ ஆவி வந்து
உடையவர்களாக
அங்க போய் அதை கலந்துக்கணும். இது ஒரு சொல்றேன், நான் விரும்பிட்டேன்.
குட் குட். ஏன்னா இது இந்த நீங்க சொல்ற பாயிண்ட் எப்படின்னாக்கா, இது முதல்ல நம்மளுக்கு, அதுக்கப்புறம் தான் மத்தவங்க. நம்மளுக்கு தான் முதல் இதுல டீச்சிங் இருக்குது. ஓகே, இது ரொம்ப நன்றி. இந்த சிக்ஸ்த் க்வெஸ்சன் ஆக்சுவலி ரொம்ப டைம் எடுத்து நம்ம பண்ணலாம்னு நினைச்சோம், பட் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன்ஸ், 1 minute ஆன்சர், அவ்வளவுதான். நம்மளுக்கு இருக்கிறது 1 minute தான். அது முக்கியமானது வேற. ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் இதை பத்தி எழுதிட்டாரு, 1 Corinthians 13 அதுல ஃபர்ஸ்ட் 3 verses சுருக்கம் மாத்திரம் நீங்க சொன்னா போதும். When we consider the Apostle Paul in his love chapter in 1 Corinthians 13 chapter in the first 3 verses, what do you think that that is the lesson to be learned?
ஒரே பாயிண்ட் இவர் இவ்வளோ ஒரே ஒரே சொல்லிட்டு இருந்தார் இவ்வளவு நாளா. ஒரே ஒரே பாயிண்ட்
என்னன்னா,
முக்கால் இந்த ரீப்ரண்ட் 5501 நம்ம பிரதர்ஸ் படிக்கணும். எனக்கா ஒரு ஸ்பிரிட் ஆஃப் லிபர்ட்டி இருக்குது. அந்த ஸ்பிரிட் ஆஃப் லிபர்ட்டியில இன்னைக்கு நிறைய பேர் அதை புரியாம நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆயின இருக்குது பிரதர் எக்லீஷியாஸ் மத்தியில, பிரதர்ஸ் மத்தியில. தயவுசெய்து இது ரீப்ரண்ட் 5501 நம்ம பிரதர்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்.
இல்ல அந்த வசனத்தின்படி ஒரு அந்த வசனத்தில் இருக்கிறது விளக்கம் என்ன?
இல்ல அந்த ரீப்ரிண்ட் டைம் இல்லாதனால நம்ம பேச முடியாது.
ரீப்ரிண்ட் 5501 அவ்வளவுதான். ஏன்னா நம்ம இது அன்புன்றது வந்து ஒரு பெரிய கடல் போன்ற ஒரு சாப்டர். சோ இதை வித்தின் 2 hours பேசி முடிக்கிற விஷயம் இல்ல. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணிருக்கிறோம். பட் சகோதரர்கள் கூட ரொம்ப நேரம், 2.5 hours நீங்க கவனிச்சிருக்கீங்க. அந்த வகையில இதுல நீங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்க பிக்கப் பண்ண முடிஞ்சது, தேவன் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்ல பிரதர், நீங்க ஃபைனலா சொல்றீங்க அந்த ஃபர்ஸ்ட் 13. ஓகே, அப்போ பேனலிஸ்ட் கூட அவங்க ரொம்ப சிறப்பாக அவங்க பண்ணிட்டாங்க. அந்த வகையில தேவன் கிருபை பண்ணுக்க இந்த ஒரு பேனல் டிஸ்கஷன் லவ் அதனுடைய ஃபுல்ஃபில்லிங் ஆஃப் தி லா. ஏன்னா நம்மளுடைய புது சிஷ்டிகளாக இருக்கிற நம்மளுக்கு இந்த 2 கற்பனைகள் கண்டிப்பாக. நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், எவ்வளோ அறுவடை ஊழியர்கள் பண்ணலாம், அல்லது எவ்வளோ பேருக்கு போயிட்டு நம்மளுடைய உடலையே சுட்டரிக்கிறதுக்கு ஒப்புக் கொடுக்கலாம், நம்மளுக்கு உண்டான எல்லாவற்றையும் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், என்ன வேணாலும் அன்னதானம் பண்ணலாம், எரிச்சுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனாலும் இந்த அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், இது கர்த்தருடைய சாயல், இதை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் சரீர அங்கமாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதே இதனுடைய மிக முக்கியமான ஒரு பொருளாக நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் நம் அனைவருடைய பொதுவான இலக்கு என்றால் எதுனாக்கா, இந்த தெய்வீக அன்பை நம்முடைய வாழ்க்கையில எப்படியாவது கஷ்டப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். கண்டிப்பாக இதுல பல சிரமங்கள் இருக்கும், பல பிரச்சனைகள், போராட்டங்கள், இதுக்காகத்தான் நம்ம போராடிட்டு சகோதர சோழர். இதனால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பிரச்சனைகளை நம்ம சந்திப்போம். ஆனாலும் இறுதியில் எப்படியாவது அப்போஸ்தலர் பவுல் சொன்னது போல அந்த பரம இலக்கை நோக்கி நம்ம தொடர்ந்து ஓடி அதை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் இப்படிப்பட்ட ஒரு பேனல் டிஸ்கஷன் தேவன் எங்களுக்கு கொடுத்தார் கிருபையாக. அதற்காக நாம் தேவனுக்கும் கர்த்தருக்கும் நன்றிகளை தெரிவித்து மட்டுமல்ல 2 மணி நேரமாக பொறுமையோடு காத்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய தாழ்மையான மற்றும் பணிவான வணக்கம் மற்றும் நன்றிகளை தெரிவித்து இந்த பேனல் டிஸ்கஷனை முடிக்கிறோம். வணக்கம்.